கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நாம் மகிமைப்படுவதாக. இந்த மாலையில் ஒரு அறிவிப்பு வருகிறதான புதன்கிழமை என்எஸ்கே நகர் அண்ணா நகர் பக்கத்தில் இருக்கிற என்எஸ்கே நகரில் 4 ராஜ்யங்களின் ரகசியம் முதல் பாகம் திரையிடப்பட போகிறது. அதற்காக சகோதரர்கள் சிலர் செல்லுவதினாலே பைபிள் ஸ்டடி நடக்காது. கடந்த வாரத்துலேயும் பைபிள் ஸ்டடி நடக்கலை. இந்த பில்டிங் எக்ஸ்டெண்ட் பண்ணனால ஒரே டஸ்ட்டாக இருந்தது. இந்த வருகிற வாரத்துலேயும் பைபிள் ஸ்டடி நடக்காது. அதுக்கு அடுத்த வாரத்துலேருந்து தொடர்ந்து நடக்கும். அதனால் பைபிள் ஸ்டடி இல்லை என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பார். இப்பொழுது நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து செல்வோம். பசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 9 அதிகாரம் முதல் சில வசனங்களை வாசிக்கலாம்.
அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம், இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் என்றார். இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ் நீரினால் சேருண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்ற அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வையடைந்தவனாய் திரும்பி வந்தான்.
சரி, போதும். இந்த 9 அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து பிரதி குருடனுடைய கண்களை திறந்ததாக அந்த அற்புதத்தை நம்ம வாசிக்கிறோம். ஒரு அதிகாரம் முழுசுமே அந்த பிரவி குருடனை அவனுடைய கண்ணை திறந்ததை குறித்து தான் எழுதியிருக்கிறது. 41 வசனங்கள் இருக்கிறது. 41 வசனங்களிலையும் அந்த பிறவிக்குருடனை பற்றி நம்ம வாசிக்கிறோம். அப்படியானால் அது முக்கியமான ஒரு அற்புதம். 41 வசனங்கள் அதை குறித்து எழுதப்பட்டிருக்குது. அந்த அற்புதத்தை பற்றி முதல் சில வசனங்களில் இருக்கிறது. ஆனால் அதனால் வந்த விளைவு என்ன, அதனால் வந்த போராட்டம் என்ன என்பது அது பின்னால் இருக்க வசனங்களில் வாசிக்கிறோம். பிறவி குருடனை இதுவரைக்கும் ஒருவரும் சுகமாக்கவில்லை. அவ்விதமாக நம்ம வந்து 32 வசனத்தில் வாசிக்கிறோம். 32 வசனத்தை வாசிக்கலாம். அதே அதிகாரம் 32.
பிறவிக்குருடைய கண்களை ஒருவன் திறந்தான் என்று உலகம் உண்டானது முதல் கேள்விப்பட்டதில்லை.
உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் பிறவிக்குருடைய கண்களை யாரும் திறந்ததாக இல்லை. எலியா திகதிசி எவ்வளோ அற்புதங்களை செய்திருக்கிறார். எலிசா திகதிசி எவ்வளோ அற்புதங்களை செய்திருக்கிறார். மோசஸுடைய ஊழியத்தில் எவ்வளோ அற்புதங்கள் நடந்திருக்கிறது. இப்படியாக பழைய ஏற்பாட்டில் அந்த தீர்க்கதரிசியுடைய ஊழியத்தில் அதிக அற்புதங்கள் நடந்திருக்கிறது. ஆனாலும் எந்த ஒரு தீர்க்கதரிசியும் இயேசு கிறிஸ்து இங்கே கண்ணை திறக்காத பட்சத்தில் வேற யாரும் அந்த மாதிரி ஒரு அற்புதத்தை செய்ததே இல்லை. உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கு பிறவி குருடனுடைய கண்களை, பிறக்கும் பொழுதே குருடனாக அந்த குழந்தை பிறந்திருக்கு, பிறக்கும் பொழுதே குருடனாக பிறந்த அந்த மாதிரி ஒரு அற்புதம் இதுவரைக்கும் நடந்ததில்லையே என்று சொல்லப்பட்டிருக்கு. அதான் இயேசு கிறிஸ்து தான் முதலாவது அந்த அற்புதத்தை செய்கிறார் பாருங்கள். அதனால் இது கிரேட்டஸ்ட் மிரக்கிள். பிறவி குருடன், இடையில குருடாகி இருக்கலாம், ஆனால் இது அப்படி இடையில குருடானதில்லை. இது பிறவியிலே குருடு, பிறந்ததே அவன் குருடனாக பிறந்திருக்கிறான். அதனால் அந்த மாதிரி ஒரு அற்புதம் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் நடந்ததில்லை. இவ்வளவு இது ஒரு கிரேட்டஸ்ட் மிரக்கிளாக இருக்கிறது. லாசர் உயிரோடு வந்தான், கிரேட்டஸ்ட் மிரக்கிள். இதுவும் ஒரு கிரேட்டஸ்ட் மிரக்கிளாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து அந்த வழியாக கடந்து போகிறார். அங்கே ரோட்டில் உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருக்கிறான் குருடன். அங்கே குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம், இவன் செய்த பாவமா இவனுடைய பெற்றோர்கள் செய்த பாவமா? பெற்றோருடைய பாவம் வந்து 2-3 தலைமுறை வரைக்கும் நான் விசாரிக்கிறவளாய் இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து 10 கற்பனையில் சொல்லியிருக்கிறார். தகப்பன் தாயுடைய பாவமானது பிள்ளைகள் மேலே வருகிறது. இதனால் அவங்க பாவம் செய்தால் அவங்களோட அது ஸ்டாப் ஆகலை, பிள்ளைகள் மேலேயும் வருதுன்னு நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதாக இருக்குது. பழைய ஏற்பாடில் அவ்விதமாக எழுதியிருக்குது. ஆனால் அவரிடத்தில் அன்பு குருளுக்கு ஆண்டவர் 1000 தலைமுறை வரை இறக்கம் செய்கிறார். இந்த அந்த வார்த்தையை அடிப்படையாக வச்சு தான் கேட்குறாங்க. இவன் செய்த பாவமா, இவனுடைய பெற்றோர்கள் செய்த பாவமா? இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் என்றாலே, அது இவன் செய்த பாவமும் கிடையாது, இவங்க பெற்றோர்கள் செய்த பாவமும் கிடையாது. இது இவனுடைய கர்ம பாவமும் கிடையாது, இவனுடைய ஜென்ம பாவமும் கிடையாது. அந்த அர்த்தத்தில் இயேசு சொல்கிறார், இவன் செய்த பாவம் அல்ல, இது வந்து ஜென்ம பாவத்தினால வந்த வினையும் கிடையாது. இது கர்த்தருடைய கிரியைகள் இவனத்தில், தேவனுடைய கிரியைகள் இவனத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். தேவனுடைய கிரியைகள் இவனத்தில் வெளிப்படும். இவன் வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை இதோ தேவன் செய்ய வேண்டும், தேவனுடைய கிரியைகள் இவனத்தில் வெளிப்படும்படியாக இவன் இப்படி பிறந்திருக்கிறான் அப்படி என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால் இது இந்த அற்புதம் எப்படின்னா, தேவனுடைய கிரியைகள் இவனத்தில் வெளிப்பட வேண்டும், இவன் வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொண்டு வர வேண்டும். இயேசு கிறிஸ்து இவனுடைய வாழ்க்கையில் டீல் பண்ணி, இவன் வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்து, இவனுக்கு ஒரு பெரிய விட்னஸை கொண்டு வர வேண்டும், இவனை ஒரு சாட்சியாக மாற்ற வேண்டும். இயேசு கிறிஸ்து இவன் மூலமாக மகிமைப்பட வேண்டும் என்று இப்படி நடந்தது. இவன் வயது உள்ளவன் சொல்லப்பட்டிருக்கிறதுனால 20 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் இருக்கலாம், வேஜ் என்னன்னு போடலை. தாய்தப்பன் மாதிரி இவன் வயது உள்ளவன் சொன்னால் அவன் கிட்டத்தட்ட 30 இயர்ஸ் இருக்கலாம். 30 இயர்ஸ் அவன் குருடனாக உலகத்திலே ஜீவிக்கிறான், பிறவியிலிருந்து அவன் குருடனாக இருக்கிறான். அதனால் குருடர்களுடைய வேலை என்னன்னா, தாய்தப்பன் மாதிரி அவனை பிச்சை எடுக்க போட்டுருவாங்க. அதனால் இவன் வந்து பிச்சை எடுக்கிறவனாக இருக்கிறான். சிலர் சொல்லுகிறாங்க, இவனை வந்து நாங்கள் பார்த்துருக்குறோம், இவன் பிச்சை கேட்டு கொண்டிருந்தவன் என்று சொல்லப்பட்டிருக்குது. 5:8 வாசிக்கலாம்.
அப்பொழுது அயலகத்தாரும் உன் குருடனாய் இருக்கையில் அவனை கண்டிருந்தவர்களும், இவன் உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தவன்,
இவன் உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறவனாக இருந்தான். நல்ல குருடர்கள் பொதுவாக பிச்சை எடுப்பார்கள். 30 இயர்ஸ் வரைக்கும் இவன் அப்படியான ஒரு வாழ்க்கை, உலகம் அவனுக்கு இருளாக இருக்கிறது, உலகம் அவனுக்கு இருளாக இருக்குது, எதையுமே அவன் பார்த்ததே கிடையாது. பிறந்த நாள் முதற்கொண்டு இப்போ 30 வயசு என்று வைத்துக்கொள்வோம், 30 வருஷமாக அவன் எதையுமே பார்த்ததே கிடையாது, உலகம் அவனுக்கு இருளாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவன் பிச்சை கேட்டுக்கொண்டு அவன் லைஃப் வந்து பிச்சை எடுக்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது என்றால் அவனுடைய லைஃப் எவ்வளோ வந்து பரிதாபமாக இருக்கிறது. நம்ம அந்த மாதிரி வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு தரல, அவனுக்கு அப்படி கொடுக்கப்பட்டிருந்தது. பிறவியிலிருந்து குருடனாக பிச்சை எடுக்கிறவனாக அவன் காணப்படுகிறான். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் என்றால், இது இவன் செய்த பாவமும் கிடையாது, இவனுடைய பெற்றோர்கள் செய்த பாவமும் கிடையாது, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும்படி இப்படி பிறந்தான் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இவனிடத்திலே தேவனுடைய கிரியைகள் வழங்க வேண்டும். இவனுடைய லைஃப் வந்து, இவனுடைய துக்கமான வாழ்க்கை, இவனுடைய பரிதாபமான வாழ்க்கை சந்தோஷமாக மாற வேண்டும். இவன் குருடனாக இருக்கிறவன், இருண்ட உலகத்திலே ஜீவிக்கிறவன், இப்பொழுது அவன் கண் திறக்கப்பட்டு எல்லாத்தையும் பார்த்து இவன் சந்தோஷப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து இவன் வாழ்க்கையிலே மகிமைப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையிலே அவர் இந்த அற்புதத்தை செய்தார், அவர் தேவன் என்பதற்கு நானே சாட்சி என்று அவன் சொல்ல வேண்டும் அப்படி என்று இவனை நியமித்திருக்கிறார். இப்பொழுது அந்த வேலை வருகிறது. இயேசு கிறிஸ்து அந்த வழியாக போகிறார். போகும் பொழுது இதோ அவனுக்கு அந்த வேலை வருகிறது, அற்புதம் நடக்கிறது, லைஃப் வந்து அவனுக்கு கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிவிட்டது. இயேசு அவனை சந்தித்த பொழுது, இயேசு அவனை சந்திக்கும் பொழுது அந்த நேரத்திலே அவனுடைய லைஃப் சேஞ்ச் ஆகிவிட்டது. கிரேட்டர் விட்னஸ் டு ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துக்கு ஒரு மகிமையான சாட்சியாக மாற்றினார். இதைத்தான் நம்ம பைபிளில் வாசிக்கிறோம். அவர் எப்படி வந்து அவனை சுகமாக்கினார் என்று முதல் சில வசனங்களில் வாசிக்கும் பொழுது, அவர் வந்து தரையிலே துப்பி சேர் உண்டாக்கி, தம்முடைய உமிழ் நீரினாலே சேர் உண்டாக்கி அவனுக்கு வந்து ஐ பால்ஸ் அவர் உருவாக்குகிறார். ஐ பால்ஸ் அவனுக்கு இல்லை, கண் வந்து குழி விழுந்து கிடக்கிறது, அதில் ஐ பால்ஸ் இல்லை. அதனால் ஆண்டவர் அவனுக்கு ஐபால்ஸை உண்டாக்கிறார். எதுனால? சேற்றினாலே உண்டாக்கிறார். ஐபால்ஸு அவர் உருவாக்கி, அவர் டிசைன் பண்ணி அவனுடைய கண்ணில் அங்கே ஃபிட் பண்ணுகிறார். அதன் பின்பு அவர் சொல்லுகிறார், நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு, அப்பொழுது நீ பார்வை அடைவாய் என்று சொல்லுகிறார். சீலோவாம் என்றால் அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தம். அதே போல அவன் கழுவுகிறான், அவன் கழுவி பார்வை அடைகிறான். ஆமென். இந்த அற்புதத்தை ஆண்டவர் டிஃப்ரெண்டா செய்யறார். அவன் கண்ணு மேல கை வச்சு நீ பார்வை அடைவாயாக அப்படின்னு அவர் சொல்லலை, இதை கொஞ்சம் டிஃப்ரெண்டா செய்யறார். அதனால வித்தியாசமான முறையில செய்கிறார். உமிழ் நீரினாலே சேருண்டாக்கி அவனுக்கு ஐபால உண்டாக்கி அதை ஃபிட் பண்ணி நீ போ சீலவான் குளத்தில் போய் கழுவு என்று சொல்கிறார். இவன் இயேசுவையும் பார்க்கல, இதையே என்னமே அவர் சத்தத்தை தான் கேட்குறான். அவர் அவனுக்கு ஐபால உண்டாக்குறார். இப்பொழுது நீ கழுவு என்று சொல்லும் பொழுது அவனுக்கு சீலவான் குளம் எங்கே இருக்குன்னு தெரியுமா? அவனுக்கு கண்ணு தெரியாது. அவன் என்ன செய்யணும்? விசாரிச்சு தான் போகணும். சீலவான் குளம் எங்கே இருக்குது? அங்கே நிறைய குளங்கள் இருக்குது. பெதஸ்தா குளம் இருக்கிறது, இன்னும் அநேக குளங்கள்லாம் இருக்கிறது. அதனால் கரெக்டாக விசாரிக்கணும், சீலவான் குளம் எங்கே இருக்குது, நீ இப்படி போ அப்படி போன்னு ஒவ்வொருத்தராக அவனை கைட் பண்ணியிருப்பாங்க. கடைசியாக என்ன செய்கிறான்னா, அது நான் போய் கழுவுற குளம் சீலவான் குளம் தானா என்பதை அவன் உறுதிப்படுத்த வேண்டும். அதை ரெண்டு மூணு பேர்கிட்ட கேட்டு இதுதான் சீலவான் குளமா என்று உறுதியாக்கப்பட்ட பிறகு அவன் வந்து கண்ணை கழுவுகிறான். கண்ணை கழுவுனா என்ன நடக்கும்? பொதுவாக சேர் உண்டாக்கி கண்ணை கழுவுனா, கண்ணு கழுவுனா இருக்கிற சேர் கரைஞ்சி தான் போகும். மறுபடியும் அந்த குழி விழுந்த கண்ணு தான் அவனுக்கு இருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து சேர் உண்டாக்கி பூசி இருக்கிறார். நம்ம செஞ்சிருந்தோன்னா அது கழுவுனா அவனுக்கு எல்லாம் போயிடும், அந்த அந்த கண் சேர் அழகெல்லாம் கரைஞ்சி போகும். ஆனால் இயேசு கிறிஸ்து உண்டாக்கி இருக்கிறதுனால அது வந்து கண்ணு வந்து மாறிடும். ஆமென். அதுதான் நமக்கும் ஆண்டவருக்குள்ள வித்தியாசம். இந்த காரியம் கத்தரால் வரணும். நீங்கள் எல்லாத்துக்குமே என்ன ஜெபம் பண்ணணும், அது என்னால் வந்த மாதிரி இருக்கக்கூடாது. இது கத்தரால் வரணும். எனக்கு ஆசீர்வாதம் கத்தரால் வரணும், எனக்கு சுகம் கத்தரால் வரணும். நான் எதிர்பார்த்துருக்கிற எல்லாமே அது கத்தரிடத்தில் வந்தது என்பதை நான் சொல்லணும். இதுதான் ஆசீர்வாதமான ஜீவி. இது எப்படி வந்துச்சு? இது கத்தரால் வந்துச்சு, என்னுடைய பிரயாசத்தினால அல்ல. இது கத்தர் எனக்கு கிராண்ட் பண்ணியிருக்கிறார், அவருடைய கிருபையினால் கிராண்ட் பண்ணியிருக்கிறார். உலகத்தில் ஒவ்வொரு நாளும் நம்ம கத்தரால் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும். ஆமென். இவன் வந்து அந்த சீலவான் குளத்தில் போய் கழுவாம, சப்போஸ் அவன் பெதஸ்தா குளத்தில் போய் கழுவிட்டா என்ன நடக்கும்? அவனுக்கு கண்ணு வராது. அவனுக்கு உண்மையிலே அந்த சேரு கரைஞ்சி போய் அவன் குருடனாக தான் திரும்பி வருவான். ஆண்டவர் சொன்னதை எக்ஸாக்டாக கடைபிடிக்கணும். உடன்படிக்கப்பட்டிய தோளின் மேலே ஆசாரிகள் சுமந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, இங்கே தாவீது அதை பற்றி அது அவனுக்கு ஞாபகத்தில் வரல. நம்ம மனுஷங்களாக இருக்கனால சில காரியங்கள் ஞாபகத்துக்கு வராது, பிற கொஞ்சம் நேரம் கழித்து தான் ஞாபகத்துக்கு வரும். சரி, நம்ம தவறு செஞ்சிட்டோமேனு நினைப்போம். அது அந்த நேரத்தில் ஞாபகத்துக்கு வராது. நல்லா தாவீதுக்கு அந்த நேரத்தில் ஞாபகத்துக்கு வரல. அவன் நாத்தான்வேல் தீர்க்கதரிசிட்ட போய் கன்சல்ட் பண்ணியிருக்கணும். அவன் கன்சல்ட் பண்ணாமல் அவன் சேனை தலைவர்களோடு கூட ஏதோ அதிபதிகளோடு கன்சல்ட் பண்ணனால அவங்களுக்கும் பைபிள் வந்து எப்பவுமே மனசில் இருப்பதில்லை. தாவீதுக்கே மனசில் வரலன்னா மற்ற அவங்களுக்கு எப்படி வரும்? இதனால் அவனுக்கு மனசில் அந்த வார்த்தை வரலை. உடன்படிக்கப்பட்டிய ஆசாரிகள் தோள் மேலே சுமக்கணும், அதை வந்து ஒரு ரதத்தின் மேலே கொண்டு வரக்கூடாது. நம்ம தேவனுடைய வார்த்தையை நம்முடைய இதயத்திலே சுமக்க வேண்டும், அதை ஒரு ஸ்தாபனத்திலே கொண்டு வரக்கூடாது. அப்படியானால் அது சக்சஸ் ஆகாது, அதில் அடி விழும் என்று அவனுக்கு என்ன சொன்னா அது அவனுக்கு ஞாபகத்திலே வரல. அடி விழுந்த பிறகு தான் யோசிக்கிறான். நம்ம வந்து புது ரதத்தில் கொண்டு வந்தோம், கர்த்தருடைய வார்த்தையை புது ரதத்தில் கொண்டு வரணும். புது ஸ்தாபனம், நியூ ஜெருசலேம் புது ஸ்தாபனம். அப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு புது புது ஸ்தாபனத்தை ஆரம்பிக்கிறாங்க, புது புது கொள்கைகளை கொண்டு வந்து இந்த ரதத்தில் வந்து தேவனுடைய வார்த்தையை கொண்டு வரும் பொழுது அதுங்க அடி தான் விழும், அதில் டெத்து தான் இருக்கும், அது சக்சஸ் ஆகாது. பாருங்க, ஆண்டவர் எல்லாம் கரெக்டாக பார்க்குறாரு. தாவீது மறந்து போய் தான் அதை செய்கிறான், ஆனாலும் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை பார்த்து அதை ஸ்டாப் பண்ணிட்டார். இதே போல் இவனும் என்ன செஞ்சிருப்பான் என்றால், ஆண்டவர் ஸ்பெஷலாக சொல்கிறாரு, சீலோவான் குளம் இருக்கிறது, அந்த சீலவான் குளத்தில் தான் நீ கழுவணும் நீ அப்படின்னு சொல்லும் பொழுது எக்ஸாக்டாக ஃபாலோ பண்ணணும். தேவனுடைய வார்த்தையை எக்ஸாக்டாக ஃபாலோ பண்ணணும். நாங்கள் சர்ச்சுக்கு சில நேரத்தில் வரலனாலும் பரவாயில்லை, ஆண்டவர் வந்து ஆண்டவரே நீர் கிருபையாக இருக்கிறீர் அப்படி செய்கிறீர், ஒருத்தர் அப்படி ஜெபம் பண்ணுறாரு. அதை கேட்கும் பொழுது என்ன இவர் தன்னுடைய சொந்த கருத்தெல்லாம் இங்கே ஜெபம் பண்ணுறக்கா, கல்வரி டேபர்னாக்கள் இருக்குது, தானே ஞானி, தானே எல்லாமே, தானே எல்லாமே தான். இங்கே ஒரு வார்த்தை இருக்கிறத, ஒரு செய்தி இருக்கிறத, அதுபடி தானே நம்ம எல்லாம் செய்யணும். மேலும் அந்த அவிதமான ஒரு நாகரிகம் கிடையாது. அதனால் பாருங்கள், எல்லா மனுஷங்க இன்றைக்கி இருக்கிற செய்தியில் இருக்கவங்கெல்லாம் அவங்கவுங்க இஷ்டம் போல் நம்ம எப்படி வேணாலும் ஜீவிக்கலாம், ஆண்டவர் அதெல்லாம் கண்டுகிட மாட்டார் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆண்டவர் எக்ஸாக்டாக பார்த்துட்டு இருக்கிறார். அதனால் இப்பொழுது என்னென்ன, பழைய ஏற்பாட்லேயும் அப்படி தான், புதிய ஏற்பாட்லேயும் அப்படி தான், எக்ஸாக்டாக பார்த்துக்கிட்டு இருக்கார். நம்ம கரெக்டாக அவர் சொன்னபடி செய்யணும், கூட்டவும் கூடாது குறைக்கவும் கூடாது, எக்ஸாக்டாக அவர் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அப்படியே நம்ம கீழ்ப்படிய வேண்டும். அப்படி கீழ்ப்படிந்தால்தான் அற்புதம் நடக்கும். கொஞ்சம் கூட நம்ம அதை வந்து தவறாக செய்யக்கூடாது, அப்படின்னா காரியம் சக்ஸஸ் ஆகாது, மிரக்கிள் நடக்காது. அதே போல் இன்றைக்கி என்ன செய்கிறென்றால், நம்ம எல்லோரும் பிளைண்டாக தான் பிறந்திருக்கிறோம். நம்ம செய்த பாவம் அல்ல இதை, என்ன செய்கிறென்றால் அது வந்து ஒரிஜினல் சின்னாக இருக்கிறது. தேவனுடைய கிரியைகள் நம்மிடத்தில் வெளிப்படும்படியாக நம்ம எல்லோரும் பிறந்திருக்கிறது பிளைண்ட் தான், ஸ்பிரிச்சுவல் பிளைண்டாக தான் பிறந்திருக்கிறோம். நீங்களும் நானும் எல்லாரும், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அதனால் நம்ம இந்த இடத்துல எப்படி சொல்கிறோம் என்றால், நம்ம பிளைண்டாக பிறந்திருக்கிறோம், பாவத்தில் பிறந்திருக்கணும் அல்ல, நம்ம எல்லோரும் பிளைண்டாக பிறந்திருக்கிறோம், ஸ்பிரிச்சுவல் பிளைண்டு. எத்தனை வருஷம் வார்த்தை நம்மளை சந்திக்கலையோ அது வரைக்கும் நமக்குள்ளே தான் இருக்கும். ஆண்டவர் வந்து ஒருத்தருக்கு ஒரு டைம் அண்ட் சீசன் வச்சுருக்கிறார். அந்த நேரத்தில் வார்த்தை நம்மை பாஸ் பண்ணுகிறது, வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே குறுக்கிடுகிறது. வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே குறுக்கிடும் பொழுது அந்த வார்த்தை வந்து நமக்கு வந்து என்ன செய்யும் என்றால், நன்மை செய்யும். எத்தனை பேர் சுவாசிக்கிறோம், எலக்டாக இருந்தால் நன்மை செய்யும். இவன் வந்து எலக்டாக இருக்கிறான். எத்தனையோ பேரை தான் ஆண்டவர் பாஸ் பண்ணி போகிறாரு, ஆனால் இவன் அதுக்கென்று முன்குறிக்கப்பட்டிருக்கிறான். எலக்டட் சோல் தான் இந்த கல்வரி டேபர்னாக்களுக்கு வரும். எலக்டடாக இல்லைன்னா இங்கே வர முடியாது. வி கம் பை ப்ரீடெஸ்டினேஷன், முன்குறித்தலின்படி நம்ம இங்கே வருகிறோம். இந்த வார்த்தையில், இந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டில் வரணும்னா நம்ம முன்குறித்தலின்படி வருகிறோம். ஆண்டவர் அவருடைய வார்த்தையை எப்படி எந்த விதத்திலும் அவர் வந்து அந்த முன்குறிக்கப்பட்ட ஆத்மாவுக்கு அனுப்புவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம், ஹல்லேலூயா. உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும், எந்த முடுக்கு மூலையில் சந்தில் இருந்தாலும், அல்லது உலகத்தினுடைய கோடி முனையில் இருந்தாலும், அது எலக்டடாக இருக்கும் என்றால் வார்த்தை ஒரு நாளிலே அவங்களை கிராஸ் பண்ணும். அதுதான் நம்ம, அவங்க எலெக்டாக இருப்பார்கள் என்றால் கண்டிப்பாக வார்த்தையை வந்து கிராஸ் பண்ணும். நிறைய பேர் பாஸ்டர் இந்த சத்தியம் தெரியாமல் இருக்கிறாங்களே, எவ்வளோ நல்ல கிறிஸ்தவங்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்க தெரிஞ்சால் உடனே பிடிச்சிக்கிடுவாங்க. இல்லை, அவங்க எலெக்டடாக இருந்தால் வார்த்தை அவங்கள கிராஸ் பண்ணும். இப்பொழுது இயேசு கிறிஸ்து அந்த வழியாய் கடந்து போகிறார். ஒன்றாம் வசனத்தை வாசிக்கலாம்.
அவர் அப்புறம் போகையில் பிறவிக்குடனாக ஒரு மனுஷனை கண்டார்.
இது அவர் அந்த வழியை பாஸ் பண்ணும் பொழுது அவருடைய சீசர்களும் அவரோடு கூட வருகிறார்கள். அவனை வந்து அங்கே சந்திக்கிறார். இப்பொழுது ஜீசஸ் வந்து வேர்டாக இருக்கிறார், மெசேஜ் தகவராக இருக்கிறார். இந்த நேரத்துக்குரிய செய்தியானது ஒரு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இருந்தாங்கன்னா சென்னையில் எங்கே இருந்தாலும் அவங்கள இந்த வார்த்தை சந்திக்கும், அவங்க இயேசு கிறிஸ்துவில் வந்துருவாங்க. பாஸ்டர், இந்த ஜனங்கள்லாம் திருந்த மாட்டுக்கிறாங்களே, இந்த பையங்க பெண்கள்லாம் திருந்த மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு என்கிட்ட நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. இந்த பையன் திருந்தவே மாட்டேங்கிறானே, எத்தனை வருஷம் ஆனாலும் அப்படி தானே இருக்கிறான். நம்மளும் அப்படி சில அந்த மாதிரி ஆத்துமாக்களை பார்க்கும்பொழுது எத்தனை வருஷம் ஆனாலும் இவன் திருந்துறது இல்லையேன்னு நினைக்கிறோம். அதுக்கு ஆன்சர் என்ன, அவன் எலெக்டாக இருப்பான்னா திருந்துவான், எலெக்டாக இல்லைன்னா திருந்த மாட்டான். அது எப்படி பாஸ்டர் அவன் எலக்ட்ரி எலக்ட் இல்லைன்னு நமக்கு தெரியும் அப்படின்னு அடுத்த குவஸ்டின் வரும். கொஞ்ச நாள் பாருங்களேன், சில வருஷம் பாருங்கள், பொறுமையாக பாருங்கள். அவன் திருந்தலன்னா பிற ஒரு காலம் திருந்த மாட்டான். அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டியும் அவன் மிஸ் பண்ணிவிட்டு அள்ள தள்ளிக்கிட்டு ஒரு மனுஷன் போவான் என்றால் எப்படி திருந்துவான்? அதெல்லாம் சில வருஷம் ஜோமணி பார்க்கலாம், இந்த மரத்துக்கு இன்னும் ஒரு வருஷம் கொத்தி தண்ணி ஊற்றி பார்க்கலாம், கனி கொடுக்குதான்னு பார்க்கலாம். அடுத்த இந்த ஒரு வருஷம் விட்டுருங்க, இந்த ஒரு வருஷம் பார்க்கலாம், அதுக்கு பிறகு கனி கொடுக்கலன்னா வெட்டி போடலாம், அதுக்கு பிறகு நம்ம கனி கொடுக்கல மனம் திரும்பலாம் ஜெபம் பண்ணதை நிறுத்திடலாம், போதுமான அளவு ஜெபம் பண்ணியாச்சு. ஏன் பாஸ்டர் ஜெபம் பண்ணுறதில்லை, போதுமான அளவு ஜெபம் பண்ணியாச்சு திருந்தலை, சில வருஷம் வெயிட் பண்ணி பார்த்தாச்சு திருந்தலை, அவன் எலக்ட் இல்லை. எலக்டாக இருந்தால் தவறு செஞ்சால் திருந்துவாங்க. எல்லாரும் திருந்த மாட்டாங்கன்னு கிடையாது, அவங்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டால் கண்டிப்பாக திருந்துவார்கள். அந்த எலெக்ஷன் தான் இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து நம்மளால் வந்ததில்லை, நான் உங்கள் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஆமென். அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் குற்றமற்றவர்களாக இருப்பதற்காக உலக தோற்றத்துக்கு முன்னதாக இயேசுக்கு கிறிஸ்துவுக்குள் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். எபேசியர் 1:4 வாசியம், அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாகும் குற்றமற்றவர்களாக இருப்பதற்காக. எபேசியர் 1:4 வாசிக்கலாம்,
தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமா இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடி.
உலக தோற்றத்துக்கு முன்னா தெரிந்து கொண்டார் தெரிந்து கொண்டார் இதை மட்டும் சொல்லுவாங்க, ஆனா அது எதுக்காக தெரிந்து கொண்டாருங்கிற அந்த வசனத்தை முழுசுமா வாசிக்க மாட்டாங்க. நம்ம செய்தியில இருக்கவங்க நிறைய பேர் அப்படி செய்யறாங்க. நீ பரிசுத்தம் உள்ளவனா இருக்கும்படியாக, நீ குற்றமற்றவனா இருக்கும்படியாக, அதுக்கு தான் தெரிஞ்சு கொண்டிருக்கிறார். அதனால ஒரு ஆத்மா வந்து எலெக்ஷன் இருக்குன்னா அது குற்றமற்றதா மாறும், அது நல்ல ஆத்மாவாக மாறும், அது லைஃப்பை வந்து சேஞ்ச் ஆயிரும், கொஞ்ச நாளில் சேஞ்ச் ஆயிரும். நம்ம பல வருஷமாக ஜெபம் பண்ணி நம்ம இருந்தால் மரத்தை வெட்டி போட்டுற வேண்டியதுதான், அது வந்து விறகுக்கு தான் உதவும், வேறு எதுக்கும் உதவாது, அது அக்கினியில் தான் போடணும். அது இந்த வருஷத்தில் திருந்தலைன்னா அதோட முடிஞ்சு போச்சு. நல்லா யோசித்து பாருங்கள், நீங்கள் உண்மையாக எலெக்டாக இருந்தால் வாலிப சகோதர சகோதரர்கள் யோசித்து பாருங்க, நீங்க எலெக்டா இருந்தா திருந்துவீங்க, எலெக்டா இல்லைன்னா திருந்த மாட்டீங்க. எலெக்டா இருந்தா வார்த்தையானது உங்களை சந்திக்கும், எலெக்டா இருந்தா நீங்க சேஞ்ச் ஆவீங்க, கண்டிப்பா சேஞ்ச். யாருமே சேஞ்ச் ஆக மாட்டாங்க அப்படி கிடையாது, அவங்க எலெக்டா இருந்தா திருந்துவாங்க, கண்டிப்பா திருந்துவாங்க, அவங்க லைஃப் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகும், நியூ பேர்த் அடைஞ்சு புது சிருஷ்டியா மாறிடுவாங்க. இதுதான் பைபிள் சொல்லுது. நம்ம எது பேசினாலும் பைபிள் படி தான் பேசணும், நம்ம சொந்த கருத்தை பேசவே கூடாது. பாஸ்டர் ஒன்று சொன்னாருன்னா அது கரெக்டுன்னு சொல்லணும். அதே போல் நீங்கள் யார்ட்டா ஒன்று சொன்னீங்கன்னா அது கரெக்டு அப்படிங்கிறத கரெக்டாக தெரிஞ்சால் தான் நீங்கள் பேசணும். இப்போ நான் சொல்கிறது கரெக்டு, இப்போ அவன் ப்ரீடெஸ்டினேட்டட் சோலாக இருக்கிறான், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனாக இருக்கிறான், இயேசு கிறிஸ்து அவனை உலக தோற்றத்துக்கு முன்னால் அறிந்திருக்கிறார், அவனை எப்பொழுது சந்திக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும். அந்த வேலை வரும் பொழுது அவர் அவனை கிராஸ் பண்ணி போகிறார். அவனை கிராஸ் பண்ணி போகும் பொழுது அந்த சீசர்கள் அந்த கேள்வியை கேட்கும் பொழுது இப்பொழுது அற்புதத்தை செய்ய வேண்டின தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொழுதுக்காக இப்படி பிறந்திருக்கிறான். நம்ம பிளைண்டாக பிறந்திருக்கிறோம், ஒன்றும் தெரியாது. ஸ்கூலுக்கு போகிறோம், எல்கேஜி யூகேஜி படித்து பின்பு காலேஜ் வரைக்கும் படித்து வருகிறோம், அப்பவும் நமக்கு ஒன்றும் தெரியாது, நம்ம ஸ்டில் பிளைண்ட், நம்ம பிளைண்டாக தான் இருக்கிறோம். ஒரு நாளிலே வார்த்தை நம்மை கிராஸ் பண்ணுது, இந்த மெசேஜ் ஆஃப் த ஹவர் நம்மை கிராஸ் பண்ணும் பொழுது இயேசு கிறிஸ்து நம்முடைய கண்களை திறந்தார். ஹல்லேலூயா. இப்பொழுது நம்ம காண்கிறோம் நாம் யார் என்று காண்கிறோம். ஹல்லேலூயா. அவங்களுக்கு என்ன, இயேசு கிறிஸ்து கிரியேட்டராக இருக்கிறார். ஆதாமுக்கு என்ன, ஐபாலை கிரியேட் பண்ணினார், களிமண்ணினாலே ஐபால கிரியேட் பண்ணார். அதே கத்தர் தான், பழைய ஏற்பாட்டின் யெகோவா புதிய ஏற்பாட்டு இயேசு கிறிஸ்து. அவர் ஸ்டில் கிரியேட்டர், அவர் இப்பொழுதும் சிருஷ்டிக்கிறவராக இருக்கிறார். ஆதியாகமம் 2:3 சிருஷ்டித்தார். அதே கத்தர் தான் இன்றைக்கும் சிருஷ்டிக்கிறார். ஹல்லேலூயா. ஒன் காட் நம்ம பிலீவ் பண்றோம். ஆனால் இயேசு கிறிஸ்து சிருஷ்டிகராக இருக்கிறார், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான் என்று நம்ம பாட்டு பாடுகிறோம். அவர் இப்பொழுதும் சிருஷ்டிகர்த்தராக இருக்கிறார், அன்றைக்கு மட்டுமல்ல இப்பொழுதும் சிருஷ்டிகர்த்தராக இருக்கிறார். ஆபிரகாமுக்கு அன்றைக்கு ஆட்டுக்குட்டியை சிருஷ்டித்தார். ஆமென். இப்பொழுது இவனுக்கு ஐபால் தேவைப்படுகிறது, அந்த ஐபாலை அவர் கிரியேட் பண்ணி அதை பொருத்தி நீ போய் சீலவான் குளத்தில் கழுவு. சீலவாம் என்றால் அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தம், தேவனால் அனுப்பப்பட்டவன். யோவான் சானகன் தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. இன்றைக்கு நீங்கள் தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் எங்கேருந்து, தேவனத்துலேருந்து வந்திருக்கிறீங்க. வி கேம் ஃப்ரம் காட். ஹல்லேலூயா. வி கோ பேக் டு காட். தேவனத்துலேருந்து ஒரு ஆத்மா வரவில்லை என்றால் அது தேவனத்துக்கு போகாது. நம்முடைய தாய் நம்மை பறக்கும் பொழுது அந்த சோல் வந்து தேவனத்துலேருந்து வந்தது, அது எலெக்டட் சோலாக இருக்கு. ஆண்டவர் இந்த சோலை அனுப்பினார், இப்பொழுது அந்த சோல் வந்து தேவனை சந்திக்கிறது. சீலவாம் என்றால் அனுப்பப்பட்டவன், தேவனால் அனுப்பப்பட்டவன். நீ போய் சீலவான் குளத்திலே கழுவு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நல்லா நம்ம என்ன விசுவாசிக்கிறோம் என்றால், நம்ம போயிட்டு ஜனங்களை வா வான்னு கட்டாயப்படுத்தி சர்ச்சில் கொண்டா அந்த ஊழியமானது நிலைப்பெறாது. அந்த ஆத்துமா கடைசி வரைக்கும் நிலைச்சிருக்கிறது. ஆண்டவரா ஒரு ஆத்துமாவை கொண்டா பாஸ்டர், உங்கள் மெசேஜை நான் யூடியூப்பில் கேட்டேன், அதனால் நான் வந்து உங்கள் சர்ச்சுக்கு வரணும்னு நான் வந்தேன் அப்படின்னு சொன்னால் அது கரெக்டாது. அவங்க மெசேஜி வந்து அவங்களை கேட்டு அவங்களா வருது, அந்த வார்த்தையினால் வருது தான் கரெக்டானது. நம்ம யாரையும் வந்து கட்டாயப்படுத்துவதில்லை, நம்ம ஷேர் பண்ணுறோம், செய்தியை ஷேர் பண்ணுறோம். அது ஆண்டவர் அவங்கள நியமிச்சா இருந்தாருனாலும் கொண்டு வருவார், நியமிக்கலைன்னா கொண்டு வர மாட்டார். நம்ம வேலை ஷேர் பண்ணுறது. ஆனால் ஆண்டவர் யாரை முன்குறிச்சாரு முன்குறிக்கலை, யாரை எலெக்ட் பண்ணார் எலெக்ட் பண்ணலன்னு நமக்கு தெரியாது. இப்போ இந்த குருடனை பற்றி யாருக்கும் தெரியாது, இயேசு கிறிஸ்துக்கு மட்டும்தான் தெரியும். அவன் தேவனுடைய கிரியைகள் அவனத்தில் வெளிப்படும்படியாக அவன் பிறந்திருக்கிறான். கத்தர் இப்போ ஐபால்ஸ் உண்டாக்கிறார், அவர் சிஷ்ய கத்தர். நீ போய் சீலவான் குளத்தில் கழுவு, வேற குளத்தில் கழுவுறாத. ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு எங்கே இருக்குன்னு பாரு, அந்த சர்ச்சுக்கு நீ போ. வேறு சர்ச்சுக்கு போனால் உன் கண் திறக்கப்படாது. நீ வேறு சர்ச்சுக்கு போக, நிறைய குளம் இருக்குது. எங்கே ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு இருக்கிறது? பரிபூர்ணமான வார்த்தை கிறிஸ்து இப்பொழுது வார்த்தையாக இருக்கிறார், வேர்ட் ஃபார்மாக இருக்கிறார். அதனால் அந்த இடத்துக்கு போ. அந்த இடத்துக்கு போனால் தான் நீ ரேப்சரில் போக முடியும். அந்த இடத்துல போனால் தான் உனக்கு ரெடாம்ஷன் கிடைக்கும், உன் கண் திறக்கப்படும். அதனால் கத்தர் என்ன செய்கிறாங்க, சீலவாம் என்ற அதை மென்ஷன் பண்ணி சொல்லுகிறார். அந்த இடத்துல தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. நீ அந்த வார்த்தையினாலே கழுவப்பட வேண்டும். திருவசனமாகிய வார்த்தையினாலே நீ கழுவப்பட வேண்டும். திருவசனமாகிய தண்ணீர் முழுக்கினாலே, அந்த தண்ணீரிலே நீ உன்னுடைய கண்கள் கழுவப்படும் பொழுது நீ பார்வை அடைவாய், உன்னுடைய மனக்கண் வந்து பிரகாச அடையும். ஹல்லேலூயா. அதே போல கழுவினான், திரும்பி வந்தான். இது வந்து ஒரு பார்ட். அதுக்கு பாருங்க நெக்ஸ்ட் பார்ட்டை நீங்கள் அதை அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா, அந்த ஹால் ஆஃப் கிரிட்டிக்ஸ்க்கு அவன் போகிறான். கிரிட்டிக்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அந்த கிரிட்டிக்ஸ் வந்து வேதபாரு பரிசேயர் பிரதான ஆசாரியர்கள் எல்லாருமே கிரிட்டிக்ஸாக இருக்கிறாங்க. இவங்க அவனை போட்டு பாடப்படுத்துறது தான் பின்னால் இருக்க வசனத்தில் வாசிக்க முடியும். அதெல்லாம் உனக்கு யார் சோங் கொடு, இந்த கண் கண் பார்வை கொடுத்தா? எனக்கு அது தெரியாது. உனக்கு எப்படி சோங் கிடச்சி? இது இயேசு என்கிறவர் என்ன செய்தார், எனக்கு வந்து ஐபாலை கிரியேட் பண்ணி சேற்றினால் உண்டாக்கி நீ போய் கழுவுன்னு சொன்னார். கழுவுனேன், சோங் கிடச்சி, இது தான் எனக்கு தெரியும். இல்லை அந்த மனுஷன் பாவியான மனுஷன், அவர் பாவியான மனுஷனோ அல்லது யாரோ எனக்கு தெரியாது. அவர் எனக்கு, நான் வந்து குருடனாக இருந்தேன், இப்பொழுது பார்வை கிடைச்சிது. ஒரு பாவியான மனுஷன் வந்து கண்ணை திறக்க முடியுமா? உலகம் உண்டானது கொண்டு இப்படி இல்லையே. அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் எப்படி அவரை பாவியான மனுஷன் சொல்கிறது? இப்படி க்வெஸ்சன் பண்ணுறான். பிறகு அவங்க அம்மா அப்பாவை தேடி பிடிக்கிறாங்க. அவங்க அம்மா அப்பாவை தேடி பிடிச்சி பேட்டி காணுங்கிறாங்க. பேட்டி காணும் பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுடைய தாய் தப்பன்மார் வந்து பிரயுத்திரமாக என்ன சொல்றாங்க, 20 வாசிக்கலாம்.
தாய் தப்பன்மார் பிரதியுத்திரமாக, இவன் எங்கள் குமாரன் தான் என்றும் குருடனாய் பிறந்தான் என்றும் எங்களுக்கு தெரியும். இப்பொழுது இவன் பார்வையடைந்த வகை எங்களுக்கு தெரியாது. இவன் கண்களை திறந்தவன் இன்னான் என்பதும் எங்களுக்கு தெரியாது. இவன் வயதுள்ளவனா இருக்கிறான், இவனை கேளுங்கள், இவனே சொல்லுவான் என்றான்.
இவன் எங்க மகன் தான், குருடன் தான் பிறந்தான், பிறவி குருடன் தான். ஆனா என்ன செய்யறதா, இவன் இப்ப பார்வை அடைந்திருக்கிறான். எனக்கு எப்படி இவன் பார்வை அடைந்தான்னு எங்களுக்கு தெரியாது. அவன் வந்து சின்ன பையன் கிடையாது, பெரிய பையனாக தான் இருக்கிறான். நீங்கள் அவங்ககிட்டயே கேட்டுக்கிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் அப்படி சொல்கிறாங்கன்னு அடுத்த வசனத்தை வாசிக்கலாம்.
அவனுடைய தாய் தகப்பன்மார் யூதர்களுக்கு பயந்ததினால் இப்படி சொன்னார்கள், ஏனெனில் இயேசுவை கிறிஸ்து என்று எவனாவது அறிக்கை பண்ணினால் அவனை ஜபாலயத்துக்கு புறம்பாக்க வேண்டும் என்று யூதர்கள் அதற்கு முன்னமே கட்டுப்பாடு செய்திருந்தாருங்க.
அவர்கள் யூதருக்கு பயந்ததினால் அப்படி சொன்னார்கள். அவங்களுக்கு தெரியும் இயேசு தான் வந்து சுகம் கொடுத்தார், பார்வை அடைச்சதான் தெரியும். ஆனால் இயேசுங்க வார்த்தையை சொல்லலை. ஏனென்றால் யூதர்களுக்கு பயந்ததினாலே அவர்கள் வந்து அவர்களை ஜபாலயத்துக்கு புறம்பாக்குவார்கள் என்று கட்டுப்பாடு பண்ணியிருக்கிறார்கள். அதனால் அதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும். அதனால் அவங்ககிட்டே நீங்கள் கேட்டுக்கிடுங்க அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டாங்க. அதனால் அந்த குருடனை மறுபடியும் அழைச்சி இதை மாதிரி இருக்காங்க, உன்னை வந்து ஆண்டவர் உனக்கு சோகம் கொடுத்துருக்கிறாரு, அந்த மனுஷன் பாவியான மனுஷன், நீ தேவனை மையப்படுது, எப்படி பாவியான மனுஷன் சோகம் தர முடியும்? நீங்களும் வந்து மறுபடியும் என்னை கூப்பிட்டு கேட்குறீங்களே, நீங்களும் அவருடைய சீசராக மனசு உண்டா அப்படின்னு சொல்லும் பொழுது, நீ வந்து அவனுடைய சீசன், நாங்கள் மோசையின் சீசன், அதனால் அவனை வந்து திட்டி அவனை முழுசும் பாவத்தில் பிறந்த நீனா எங்களுக்கு உபதேசம் பண்ணுறா, அவனை புறம்பாக்கி போட்டார். பார்த்தீங்களா, இவன் இந்த மாதிரி சூழ்நிலையை சந்திக்க வேண்டி வச்சு இன்றைக்கி 969 சாபனங்கள் இருக்கிறது. இந்த 969 சாபனங்களும் இந்த மெசேஜுக்கு விரோதமானது. நீங்கள் அந்த மெசேஜை பிலீவ் பண்ணுறேன்னு சொன்னீங்கன்னா அவங்கெல்லாம் உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, உங்களை கேள்வி கேட்பாங்க. அதனால எல்லா சாபனங்களும் பாதாளத்தின் வாசல்களாக இருக்கிறது. அது எல்லாமே இயேசு கிறிஸ்துவினுடைய வெளிப்பாட்டுக்கு விரோதமானது. நம்ம இயேசு கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடை உடையவர்களாக இருக்கிறோம். ஆதியாமத்தில் இருந்து வெளிப்படுத்துகிற வரைக்கும் ஒன்காட சொல்லுகிறது, அந்த தேவன் மாம்சத்தில் வந்தார் இயேசு. பரலோகத்தில் நம்ம இயேசுவை தவிர வேறு யாரையும் பார்க்க போகிறதில்லை, அங்கே 3 கடவுளாக பார்க்க போகிறதில்ல. இங்கே திருத்துவக்காரங்களுக்கு அங்கே பிதா நீ இயேசு சொல்கிறாரு நிறைய வசனம் இருக்குது. அதெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க வந்து பைபிளை வந்து நியூஸ் பேப்பர் போல் படிக்கிறாங்க, பாடப்புஸ்தகம் போல் படிக்கிறாங்க. இது வந்து வெளிப்பாட்டினாலே நம்ம இதை அறிந்து கொள்ள வேண்டும். எழுத்து கொல்லும், ஆவியை உயிர்ப்பிக்கிறது. அதனால் அவங்க வந்து திருத்துவம் இந்த பிரமாணத்தில் எல்லாருமே இருக்கிறாங்க. ரோமன் கத்தோலிக்கு திருத்துவோம், ப்ரோட்டஸ்டன்ட் திருத்துவோம், பெந்தகோசுக்காரங்க திருத்துவோம், எல்லாருமே திருத்துவம் தான். அது கத்தோலிக்க மார்க்கிலிருந்து வந்த உபதேசம் தான் எல்லாத்துலேயும் இருக்குது. அதனால் இவங்க எல்லோரும் ஒன்றா சேருவாங்க, திருத்துவத்தின் அடிப்படையில் அவங்க ஒன்றா சேருவாங்க, வேர்ல்டு கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸில் சேருவாங்க. இதனால் எங்கே பாருங்கள், இயேசு கிறிஸ்து காலத்தில் சுகம் கிடச்சின்னா அவங்க தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், இயேசு கிறிஸ்துவை தேவனாக ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும், அவரை ஃபாலோ பண்ண வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும். அவரை சுற்றி எல்லாரும் வந்து இது அவரை சுற்றி என்ன செய்வென்றால் அவரை சிங்காசனத்துக்கு கொண்டு வந்து நிறுத்த வேண்டும். அப்படி இருக்க வேண்டும். தேவன் மாம்சத்தில் வந்திருக்கிறார், மேசியா வந்திருக்கிறார், நம்முடைய ரெடீமர் வந்திருக்கிறார் என்று ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக இவங்க அதை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. இதுதான் உலகத்தில் இப்பொழுது நடக்கிற காரியம். அதுதான் ஆண்டவர் இன்றைக்கி ஒரு மெசேஜை கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த டைட்டில் டீடு வந்து ஆதாமின் கருத்தில் இருந்தது. ஆதாம் வந்து பாவம் செய்தனாலே சாத்தான் அந்த புஸ்தகத்தை தொட முடியாது. அது தேவனுடைய கருத்தில் போய்விட்டது, ஒரிஜினல் ஓனர்கிட்ட போய்விட்டது. அது இவ்வளவு காலம் முத்திரிக்கப்பட்டிருந்தது. இப்பொழுது அந்த புஸ்தகம் திறக்கப்பட்டது. தேவ பலமுள்ள தூதன் இறங்கி வந்து 7 முத்திரைகளை திறந்து 7 தூதனுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அது இப்பொழுது அறிவிக்கப்படுகிறது என்றால் எவ்வளோ பெரிய காரியம். ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு பிறந்திருக்கிறது. இந்த வார்த்தையானது மேசியாவாக இருக்கிறது, இந்த வார்த்தை கிறிஸ்துவாக இருக்கிறது, இந்த வார்த்தை நம்ம ஏதேனுக்கு கொண்டு சொல்லும். நமக்கு ஃபுல்னஸ் ஆஃப் ரெடெம்ப்ஷனை கொண்டு வரும்னா ஜனங்கள் என்ன செய்யணும், எல்லா கிறிஸ்தவங்களும் இந்த வார்த்தையை விசுவாசிக்கணும். இவ்வளோ காலம் ஆண்டவர் அதை வெளிப்படுத்தாத அப்படி இப்போ இறங்கி வந்து வெளிப்படுத்தியிருக்கிறாரு. அது 7 முத்திரைகளாலாம் உத்தரிக்கப்பட்டோம். இப்போ புத்தகம் இப்பொழுது ஓப்பன் புக்காக இருக்குது. அது நம்முடைய கருத்தில் வந்திருக்கு. ஆண்டவர் அந்த டைட்டில் டீடை நமக்கு கொடுத்து நீ சுதந்திரவாளின்னு சொல்கிறாரு. நமக்கு இது பாடி சேஞ்ச் ரேப்சரை கொண்டு வருமேன்னு சொல்லி சந்தோஷப்படுவதற்கு பதிலாக அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணுகிறாங்க. எல்லோரும் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. நீங்கள் எந்த சாபனத்துக்காரங்கிட்ட போய் சத்தியத்தை சொல்லுங்களேன், எல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு முத்திரைகள் திறக்கப்பட்டது தெரியாது, சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி வந்திருக்குது தெரியாது. இயேசு கிறிஸ்துவின் 2 வரைக்கும் முன்னோடியாக ஆண்டவர் ஒரு மனுஷனை அனுப்பியிருக்கிறார், ஒன்றுமே தெரியாது. ஆனால் அவங்க ரொம்ப பக்திமான்கள். எங்கள் சொந்தக்காரங்கள்லாம் நிறைய பேர் ரொம்ப பக்திமானங்க. என் மனைவி சொந்தக்காரங்க அதை விட பக்தியானவங்க. எல்லோரும் ரொம்ப டீப்பாக இருப்பாங்க, பைபிள் படிக்கிறது ஜெவமண்டில் தீவிரமாக இருப்பாங்க. ஆனாலும் அவங்களுக்கு சத்தியத்தை சொன்னால் காது கொடுத்து கேட்க மாட்டாங்க, என்னிடத்துல எதுவும் பேச மாட்டாங்க. ஏன்னா அந்த ரிலேஷன்ஷிப் கெட்டு போயிருமே, சொந்தம் விட்டு போயிருமே, அதுக்காக அவங்க மௌனமாக கேட்பாங்க, பதில் வாயை திறக்கவே மாட்டாங்க. என்னுடைய ஒய்ஃப் சொந்தக்காரங்க ஒருத்தர் கூட வாயை திறக்க மாட்டாங்க. ஆனாலும் நான் அவங்களுக்கு சொல்லாமல் இருக்க மாட்டேன், வாயை திறக்கவே மாட்டாங்க. திறந்துட்டா நமக்கும் அவருக்கு நம்ம வீட்டுக்கு வரமாட்டார அப்படின்னு நினைப்பாங்க. அதுதானே ஒழிய மற்றபடி ஏற்றுக்கொள்ளுகிற தனமே கிடையாது. பாருங்கள், இது எவ்வளோ பெரிய மகத்தான செய்தி, எவ்வளவு சந்தோஷப்பட வேண்டும். நமக்கு மீட்பு வந்திருக்கிறது, கத்தர் வேட்ஃபார்மாக வந்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது சந்தோஷப்படுவதற்கு பதிலாக ஹால் ஆஃப் கிரிட்டிக்ஸ்க்குள்ள அவன் இப்போ நுழையிறான், ஜனங்கள் எல்லாரும் அவனை கிரிட்டிசைஸ் பண்ணுகிறாங்க. இதுதான் இன்றைக்கு நடக்கிற காரியம். ஆனால் நம்ம என்ன சொல்ல வேண்டும், இதோ ஒரு நாளில் நான் குருடனாக இருந்தேன், இப்பொழுது நான் காண்கிறேன். ஒரு நாளில் நான் குருடனாக இருந்தேன், இப்பொழுது நான் என்னை காண்கிறேன். ஹல்லேலூயா. அதுதான் நம்ம சொல்ல வேண்டிய பதில். அவன் அதான் சொல்கிறான், எனக்கு ஒன்று எனக்கு எதுவுமே தெரியாது, நான் வந்து குருடாக இருந்தேன், இப்பொழுது காண்கிறேன், அது ஒன்று தான் எனக்கு தெரியும். 25 வாசிக்கலாம்.
25 அவர் பாவி என்று எனக்கு தெரியாது, நான் குருடனாக இருந்தேன், இப்பொழுது காண்கிறேன், இது ஒன்றுதான் எனக்கு தெரியும் என்று.
நான் குருடனாக இருந்தேன், இப்பொழுது நான் ஒரு காலத்தில் பாவியாக இருந்தேன், இப்பொழுது நான் ஆண்டவர் என்னை மீட்டுக் கொண்டார், நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. இதுதான் எனக்கு தெரியும். ஒரு காலத்தில் நான் பாவத்தில், உங்கள் உபதேசத்தை நான் கேட்டேன், பாவியாக தான் இருந்தேன். நான் சிஎஸ்ஆர் பெந்தகோஸ் போனேன், நான் பாவியாக தான் இருந்தேன், இப்போ நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். இந்த மெசேஜ் எனக்கு ரெடெம்ஷனை கொண்டு வந்தது. இதுதான் எனக்கு தெரியும். இயேசு என்கிறவர் சேர் உண்டாக்கி பூசினார், இதை என்னை நியூ சிருஷ்டியாக மாற்றிட்டார், எனக்கு ஐபால் அங்கே கிரியேஷனை கொண்டார், இப்பொழுது நான் பார்க்குறேன், என் லைஃப்பில் அந்த அனுபவத்தை நான் பார்க்குறேன், இது தான் எனக்கு தெரியும்னு சொல்லுகிறான். நம்ம இன்றைக்கி அதே பதில தான் சொல்ல வேண்டும். ஆமீன். அதனால் பாருங்கள், இப்பொழுது இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்ஸ் வருகிற தான் நிறைய வசனம் இருக்கிறது. கடைசியாக பார்த்தாங்க, இவன் வந்து பயப்பட மாட்டேங்கிறான், இவன் சாட்சியை ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறான், இவனை மறுதளிக்க வைக்க முடியலை, இதனால் என்ன சொன்னால் அவனை புறம்பாக்கி போட்டாங்க. 35 வாசிக்கலாம்.
அவனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்டபோது, நீ தேவனுடைய குமாரத்தில் விசுவாசமாக இருக்கிறாயா என்றார்.
இதோ அவனை புறம்பே தள்ளி விட்டார்கள். 34 வாசிக்கலாம்.
பிரதியுத்தரமாக, முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயோ என்று சொல்லி அவனை புறம்பே தள்ளிவிட்டார்கள்.
கடைசியாக அவங்க செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், நம்மளை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இவங்ககிட்ட இனிமேல் பேச முடியாது. பேசுனா வர வர ஸ்ட்ராங்காக தான் பேசுவோம், பேசி மேற்கொள்ள முடியாது, அதனால் போ, புறம்பாக்கி போட்டார்கள். அவங்க அவர்கள் புறம்பாக்கி போட்ட பின்பு தான் இயேசு அவனை சந்திக்கிறார். அந்த 35 வாசிக்கலாம்.
அவனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்டபோது, நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமா இருக்கிறாயா என்றார்.
இதோ அவனை புறம்பாக்கி போடும் வரைக்கும் இயேசு கிறிஸ்து அவனை சந்திக்கவில்லை, அவனை புறம்பாக்கி போட்ட பின்பு தான் சந்திக்கிறார். அதே போல சாபனத்தை விட்டு நம்ம வெளியே வந்தாதான் சந்திப்பார், வெளியே வரலன்னா சந்திக்க மாட்டார். நாங்கள் சாபத்தில் இருந்துக்கிட்டே நாங்கள் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறோம். ஒருத்தர் சொல்கிறார், என் மனைவி ஜுவல்ஸ்லாம் போட்டிருக்கிறா, அதனால் நாங்கள் சாபத்தில் ரொம்ப நாளாக இருக்கிறோம், நாங்கள் சாபத்தில் இருந்துக்கிட்டே நாங்கள் உங்கள் மெசேஜை யூடியூப்பில் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், இல்லை அதை விட்டு வெளியே வரணும், அப்போ தான் இயேசு சந்திப்பார். ஹல்லேலூயா. கம் அவுட் ஆஃப் பாபிலோன். என் ஜனங்களே, நீங்கள் அவருடைய பாவனுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதையில் அகப்படாத படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். இப்பொழுது அவனை புறம்பாக்கி போட்ட பிறகு தான் இயேசு அவனை சந்திக்கிறான். இதில் என்ன காரியம் என்றால், அவன் வந்து இயேசுவை சத்தத்தை கேட்டான ஒழிய அவரை பார்த்ததில்லை. ஏன்னா அந்த இடத்துலே அவனை சுகமாக்கியிருந்தா அவன் பார்த்துருப்பான். ஆண்டவர் நீ சீலவான் குளத்தை தேடி கண்டுபிடிச்சி அங்கே போய் கழுவுன்னு சொல்லிட்டார், அதனால் அவன் இயேசுவை பார்க்கல. சீலவான் குளம் ரொம்ப தூரத்தில் இருக்குது, அங்கே போய் கழுவிட்டு பார்வை இழந்து வந்தான் இயேசு அதுக்குள்ளே வேறு இடத்துக்கு போயிருப்பார். இயேசுவை அவன் பார்க்கவில்லை, பார்வை அடைந்த பிறகு இயேசுவை பார்க்கவில்லை, இயேசுவை இன்னாள் வரைக்கும் அவன் பார்த்ததில்லை. அதனால் சீலவான் குளத்தில் போய் கழுவும் பொழுது அங்கே என்ன நடக்குன்னா, ஃபஸ்ட் திங், முதலாவது காரியம் என்னவென்றால், த மேன் சா வாஸ் ஹிஸ் ஓன் செல்ஃப். அந்த மனுஷன் தன்னைத்தானே பார்க்கிறான். அவன் எப்படி இருக்கான்னு தெரியாது, மற்றவங்க சொல்கிறத வச்சு தான் தெரியும், நீ கருப்பாக இருக்கியா சோப்பாக இருக்கிறியா, அது அவனுக்கு தெரியாது. அவனுடைய டிசைன் எவ்விதமாக இருக்குது, அவனுடைய பாடி டிசைன் எவ்விதமாக இருக்கிறது, அது அவனுக்கே தெரியாது, அவனே பார்க்க முடியாது. அவன் கண்ணாடியில் பார்த்தாலும் குருடாக தான் இருக்கும், உண்மை தெரியாது. அதனால் அவனையே அவன் பார்த்ததில்லை. முதலாவது அவனை அவன் பார்க்க வேண்டும், ரெண்டாவது அவன் இயேசுவை பார்க்கிறான். இந்த ரெண்டு காரியம்தான் இன்றைக்கி அவசியம். உங்களை நீங்களே பார்க்க வேண்டும். அவன் தண்ணீர், இதான் தேவனுடைய வார்த்தை, தண்ணீராக இருக்கிறது. இந்த தண்ணீரிலே என்ன செய்ய வேண்டும் என்றால், உங்களுடைய சாயலை நீங்கள் பார்க்க வேண்டும், ரெண்டாவது இயேசுவை பார்க்க வேண்டும். இந்த ரெண்டு காரியம்தான் இந்த கிறிஸ்டியானிட்டியிலே இருக்கு. உங்களை நீங்களே முதல்ல அவன் தன்னை பார்க்கிறான், தான் எப்படி தோற்றமுடையவனாயிருக்கிறேன் என்பதை பார்க்கிறான். இப்பொழுது என்ன, இயேசு அவனை வந்து தள்ளிவிட்ட பின்பு இயேசு அவனை சந்திக்கிறார். அது சில நாட்களுக்கு பின்பு இயேசு அவனை சந்திக்கும் பொழுது இவர் தான் நம்மை சுகமாக்கினாரா என்பதை அறிகிறான். இயேசு கிறிஸ்து அவன்கிட்ட பேசுகிறாரு, ஆனால் அவர் தான் அவனுக்கு கண்ணு திறந்தாருன்னு அவனுக்கே தெரியல. அந்த வசனத்தை நான் இங்கே வாசிக்கும் பொழுது இயேசு அவன்கிட்ட பேசுகிறார், ஆனாலும் அவன் அவர்தான் என்று தெரியவில்லை. 35 வாசிக்கலாம்.
அவனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்டபோது, நீ தேவனுடைய குமாரத்தில் விசுவாசமாய்
இருக்கிறாயா? அவன்கிட்ட போய் பேசுறார், நீ தேவனுடைய குமாரத்தில் விசுவாசமாய் இருக்கிறாயா? அதுக்கு அவன் என்ன சொல்லுகிறார்?
அதற்கு அவன், ஆண்டவரே, அவரிடத்தில் நான் விசுவாசமாய் இருக்கும்படிக்கு அவர் யார் என்றான்.
இதோ அவரிடத்தில் நான் விசுவாசமாய் இருக்கும்படிக்கு அவர் யார் என்கிறான். அவர் யார்? அப்போ பாருங்க, அவன்கிட்ட பேசினா கூட அவர் தான் தெரியல, தன் கண்ணை திறந்தது இயேசு தான் தெரியல. அவர் யார் என்று கேட்கிறான். அதுக்கு பிறகு வாசிக்கலாம்,
இயேசு அவரை நோக்கி, நீ அவரை கண்டிருக்கிறாய், உன்னுடனே பேசுகிறவர் அவர்தான் என்ற.
நீ அவரை கண்டிருக்கிற, உன்னும் கூட பேசுகிறதான் அவர். ஹல்லேலூயா. உடனே என்ன செய்யறான்? அவன் அவரை தொழுது கொள்கிறார். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம்.
உடனே அவன், ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டான்.
விசுவாசிக்கிறேன், இப்பதான் அவரே தெரியுது. அவர்கிட்ட அவங்ககிட்ட பேசினாலும் தெரியல, ஏன்னா அவரை பார்க்கல. அவன் அது அப்போ குருடனாக இருக்கிறான். இப்போ தான் கண் திறந்திருக்குது. முதல்ல தன்னை பார்க்கிறான், ரெண்டாவது அவரை பார்க்கிறான். ஹல்லேலூயா. இந்த பைபிளில் வந்து ரெண்டே காரியம்தான், நீங்கள் உங்களை பார்க்கணும், இயேசுவை பார்க்கணும். பார்த்துட்டீங்கன்னா உங்க நீங்கள் கண் திறந்திருக்குன்னு அர்த்தம். அல்லது யூ ஆர் ஸ்டில் பிளைண்ட். கண் திறந்திருந்தாலும் அவன் பிளைண்டு தான். தன்னைத்தானே அவன் அந்த தண்ணீரிலே பார்க்க வேண்டும், தேவனுடைய வார்த்தையிலே பார்க்க வேண்டும், இயேசுவை காண வேண்டும். இந்த பைபிளில் ஒரு மனுஷன் தன்னைத்தானே அறியவில்லை என்றால், கிறிஸ்துவுக்குள் தன்னுடைய ஸ்தானத்தை அறியவில்லை, தேவனுடைய வார்த்தையில் தன்னுடைய ஸ்தானத்தை அறியவில்லை, அப்படி சொல்லனால பெருமையா இல்லை. நான் இப்பொழுது தான் என்னுடைய ஸ்தானத்தை நான் தெளிவாக கண்டுபிடிச்சிருக்கிறேன். இந்த பிரசங்கம் பண்ண பண்ண என்னுடைய ஸ்தானம் பொழுது பாஸ்டர் தன்னை பெருமையாக சொல்கிறாரு கிடையாது, அது என்னை ப்ரூவ் பண்ணுகிறது. என்னுடைய பேர் ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்ல இருக்கிறது என்பதை ப்ரூவ் பண்ணுகிறது. பெருமைப்படுவதல்ல, சந்தோஷப்படுவது. ஹல்லேலூயா. அந்த ரூத்துக்கு அந்த கதிரை சிந்த விட்டாங்களே அந்த அறுக்கிறவங்க, அதில் நான் ஒரு ஆளுன்னு சொல்கிறேன். ஏன் நான் அங்கே இருக்கிறேன். அந்த எகு என்ன செய்கிறான், அங்கே எலிசா தீக்கு தேசி ஒரு வாலிபனை பார்த்து, நீ போய் அந்த எகுவை போய் அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்லும்பொழுது அது நானாக இருக்கிறேன். எஸ்ஸர் என்ன செய்கிறார், எஸ்ஸர்கிட்ட வந்து மொர்தேக்காக்கும் மத்தியில் ஒருத்தன் இருக்கான், ஆத்தாகுங்கிற இருக்கிறான். மொர்தேக்கா சொன்னதெல்லாம் எஸ்ஸர்கிட்ட சொல்கிறான், எஸ்ஸர் சொல்கிறதெல்லாம் மொர்தேக்கிட்ட. அங்கே மொர்தேக்கிட்ட அங்கே வந்து அவன் ஒரு சாதாரண ஆள், அதில் நான் இருக்கிறேன். அந்த 5 2 மீன் ஆசீர்வதித்து பரிமாற கொடுத்தார். அவர் பரிமாறலை, சீசல்கிட்ட பரிமாற சொன்னார். அவங்க கருத்தினால அது பரிமாறப்படும் பொழுது அதில் நான் இருக்கிறேன். என்னுடைய ஸ்தானத்தை நான் அறிகிறேன், மேட்ச் ஆகுது. என்னோட லைஃப் மேட்ச் ஆகுது. அப்படி மேட்ச் ஆகும் பொழுது நான் என்னை இந்த பைபிளில் பார்க்குறேன். அதே போல் நீங்கள் உங்களை பைபிளில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு கண் திறந்துட்டுன்னு அர்த்தம். நீங்கள் பிறவிக்குருடனாக இல்லாட்டாலும் நல்ல கண் தெரிஞ்சாலும் உங்களை இந்த பைபிளில் பார்க்கலன்னா உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் குருடாக இருக்கிறது. ஸ்டில் யூ ஆர் பிளைண்ட். அதன் பின்பு அவன் இயேசுவை காண்கிறான். அவர் அவன்கிட்ட பேசினாலும் அவர் யாருன்னு தெரியல. உன்னுடனே பேசுகிற நான் தான் அவர் என்று சொன்ன பொழுது தான் அவருக்கு அவர் அவனுக்கு வெளிப்படுத்தின பின்பு தான் அவனுக்கு அது தெரியுது. அதே போல் பிரதர் சொல்கிறார், இந்த அட்டையிலிருந்து அடுத்த கடைசி அட்டை வரைக்கும் இட்ஸ் த ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அல்லேலூயா. இந்த பைபிள் ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இதில் ஒருத்தர் 3 பேரை பார்த்தான்னா அவனுக்கு கேட்ராக் ரொம்ப வளர்ந்துருக்கு அப்படின்னு அர்த்தம். அவனுக்கு கேட்ராக் ஆப்ரேஷன் பண்ணணும். அதனால் இதை மாதிரி ஒரு போதகர் வந்து இதில் 3 பேரை பார்த்தாங்க, திருத்துவத்தை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் கண் தெரியலை, தே ஆர் ஸ்டில் பிளைண்டு. ஆனால் நம்ம வந்து பார்க்கும் பொழுது நமக்கு 3 தெரியலை, அது 2 தெரியலை, நமக்கு 1 தான் தெரியுது. ஹல்லேலூயா. ஒன் காட் இன் 3 மேனிஃபெஸ்டேஷன், ஒன் காட் இன் 3 ஆஃபீஸஸ். ஒரே தேவன் 3 ஸ்தானங்களில் இருக்கிறார். அவங்க வந்து அந்த ஒன் காட் இன் 3 பர்சன் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது அது எவ்வளவு தப்பான உபதேசம். அவங்களுக்கு கண் குருடாக இருக்குது. நம்ம இந்த பைபிளில் ஆதியாமிலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவை காண்கிறோம். ஹல்லேலூயா. நம்மளையும் காணுகிறோம், இயேசு கிறிஸ்துவையும் காணுகிறோம். சுவார்த்த மக்கள் அவங்கள காணலை. மோசே அப்படி செஞ்சான், எலியா அப்படி செஞ்சான், இயேசு கிறிஸ்து அப்படி செஞ்சார், அப்போஸ்தலர் அந்த மாதிரி செஞ்சாங்க. இவங்க மற்றவங்களெல்லாம் பார்க்குறாங்க, தங்களை பார்க்கல. அதெல்லாம் பிரசங்கியார், நம்ம மெசேஜில் இருக்க பிரசங்கியார் பிரதர் பிரணாம பார்க்குறாங்க. பிரதர் பிரணாம் அப்படி செஞ்சார், இப்படி செஞ்சார், அதை செய்தார், இதை செய்தார். ரைட்டு தான், நம்மளும் சொல்ல தான் செய்கிறோம். அவங்க வந்து அவரை பார்க்குறாங்க, தங்களை பார்க்கல. நம்ம நேரத்துக்கு செய்யல இருக்க மெஜாரிட்டி பாஸ்டர் அது தான். அவங்க பைபிளில் பிரதர் பிரணாம பார்க்குறாங்க, ஆனால் தங்களை பார்க்கல. அப்படின்னா அவங்க ஜீவ புஸ்தத்தில் தங்களுடைய பேரை பார்க்கல, ரேப்சரில் போக முடியாது. முதலாவது நம்மளை பார்க்க வேண்டும். ஐ எம் எ பார்ட் ஆஃப் த வேர்டு, ஹல்லேலூயா. நம்ம நோவா எக்ஸ்பீரியன்ஸை வர முடியாது, நம்ம மோசஸ் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம பெற முடியாது. நமக்குன்னு நம்ம இந்த காலத்தில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது, அங்கே நமக்கு ஒரு சாணம் இருக்கிறது. நம்முடைய சாணத்தை நம்ம பார்க்க வேண்டும். ஆமென். அதுதான் ரியல் சீயிங். You are a part of the word. நீங்கள் தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறீர்கள். You are seeing yourself. If you are not seeing yourself, then you are still blind. In the Bible, தங்களுடைய சாணத்தை காணாதவர்கள் இன்னும் குருடர்களாக இருக்கிறார். In the Bible, இயேசு கிறிஸ்துவை ஒன்றாக பார்க்காதவங்க, இயேசுவே தேவன் என்று பார்க்காதவர்கள் குருடராக இருக்கிறார்கள். Majority கிறிஸ்டியன்ஸ் இன்னைக்கு குருடர்கள் தான். இவன் தன்னை முதலாவது பார்க்கிறான், ரெண்டாவது ஜீசஸை பார்க்கும் பொழுது இவன் வந்து ரியலாக இவன் பார்க்கிறான். இவன் கண் திறக்கப்பட்டு விட்டது. இன்றைக்கி நம்ம கண் திறக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. கண் திறக்கப்பட்டு நம்ம பேசுகிறோம். குருடர்களாக இருந்து பேசவில்லை. குருடன் குருடனுக்கு வழிகாட்டினால் ரெண்டு பேரும் குழியில் விழுவார்கள். இந்த ஹால் ஆஃப் பிரிட்டிஷ் அங்கே வருகிறாங்க. அதனால் பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் மத்தியில் 400 வருஷம் சைலண்ட் பீரியட். அந்த 400 வருஷத்தில் தான் வேதபாரர், பரிசேயர், பிரதான ஆசாரியர்கள், அங்கே இவங்க ஏரோதியர்கள் இவங்கெல்லாம் உண்டானாங்க. மோசே காலத்தில் இது வரல, இந்த வேதபாரர் பரிசேயர் இல்லை. இதை அந்த எலியா காலத்தில் வரல. ஆனால் இப்பொழுது இந்த இடப்பட்ட காலத்தில் இந்த மாதிரி காரியங்கள் உருவாகி விட்டது. அதே போல் என்ன செய்யணும், சபை காலங்களிலே என்ன ஏற்பட்டது, டினாமினேஷன் உருவானது. முதல்ல உருவானதுக்கு ரோமன் கத்தோலிக் ஸ்தாபனம், பின்பு அதைத் தொடர்ந்து 969 சாபனங்கள் உண்டாகிவிட்டது. இந்த வேதபாரர் பரிசேயர்கள் எப்பொழுதுமே அவங்க ஜீசஸ் கிரைஸ்டுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிறாங்க. அவங்க பைபிளை நல்லா படிச்சிருந்தாலும் அவங்களுடைய கண் குருடாக இருக்கிறது. அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் குருடன்னு சொல்லிட்டால் தப்பு இல்லை, ஆனால் நீங்கள் காண்கிறோம் என்று சொல்லுகிறனால பாவம் உங்கள்கிட்ட இருக்கிறது. அதுக்கு பின்னால் இருக்க வசனத்தில் ஆண்டவர் அவிதமாக சொல்லுகிறார், 9 கடைசி சில வசனத்தை வாசிக்கிறோம்,
நீங்கள் குருடரா இருந்தால் உங்களுக்கு பாவம் இராது, நீங்கள் காண்கிறோம் என்று சொல்லுகிறபடியால் உங்கள் பாவம் நிலை நிற்கிறது என்றார்.
சரி, அதுக்கு நாங்கள் அதுக்கு முந்தின வசனத்தை 40 வாசிக்கலாம்.
அவருடனே கூட இருந்த பரிசேயர்கள் சிலர் இவைகளை கேட்ட பொழுது நாங்களும் குருடரோ,
நாங்களும் குருடரோ, பாருங்க அவங்களும் குருடர் தான். நேச்சுரலாகி வந்து அவங்களுக்கு திறந்திருக்குது, ஆனால் அவங்களுடைய ஆவிக்குரிய கண்களை, நீங்களும் குருடர் தான், நீங்கள் குருடர்ன்னு சொல்லிட்டா பாவம் இருக்காது, நீங்கள் காண்கிறோன்னு சொல்கிறீங்க, குருடாக இருந்துக்கிட்டு நாங்கள் பார்க்குறோங்கிறீங்க, எங்களுக்கு எல்லாம் தெரியுங்கிறீங்க. ஆனால் நீங்கள் உன்காடே அறியலை, நீங்கள் அதை இயேசு கிறிஸ்து அறியலை. உங்களுக்கு 3 கடவுள் அங்கே தெரியுது. உங்களுடைய சாணம் என்னன்னு தெரியலை. அப்போது நீங்கள் குருடர்கள். எத்தனை பேர் உங்களுடைய சாணத்தை அறிஞ்சிருக்கிறீங்க? ஹல்லேலூயா. இதெல்லாம் ஆவிக்குரிய காரியங்களை வந்து நிதானித்து பார்க்கணும். 1, 2, 3 கணக்கு போட்ட மாதிரி கரெக்டாக சொல்ல முடியாது. அது உங்களுடைய இதயத்தில் அந்த அனுபவத்தை தெரியணும். நான் வந்து கண் திறக்கப்பட்டிருக்கிறேன், என்னை நான் இந்த பைபிளில் காண்கிறேன். இந்த மாதிரி பிரசங்கம் பண்ணால் இது வந்து ஒருத்தரை பாதிக்கும். நீங்கள் மெசேஜில் இருக்கிறீங்க, நீங்கள் தீர்க்கதரிசி செய்து விசுவாசிக்கிறீங்க, நீங்கள் ஸ்தாபனத்துக்கு போகல, நீங்கள் ரேப்சரில் போயிருவீங்கன்னா அது ஈஸி, அந்த பிரசங்கம் ஈஸி. அந்த பிரசங்கத்தை தான் நிறைய பேர் பண்ணுறாங்க. நான் என்ன சொல்கிறேன், உங்களை பார்க்கணும், நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும் அப்படின்னா அது கஷ்டமாக இருக்கும். அதை வந்து அதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இதுதான் பிரதர் பிரணாம்டே டீச்சிங். அதுதான் இவங்க அந்த டீச்சிங்கை விட்டுட்டு இவங்க ஸ்தாபனம் மாதிரி நீங்கள் இந்த என்ன சொன்னால் நீங்கள் தீர்க்கதரிசி விசுவாசிக்கணும், நீங்கள் ஸ்தாபனத்துக்கு போகக்கூடாது, சில விதமான சட்டத்திட்டங்களை வச்சு நல்லா நம்ம ராப்சரில் போயிடலாம். இதான் குறைவான சக்தி. அங்கே ஆண்டவர் இல்லை, இன்றைக்கி ஃபுல்னஸாக பேரில் இருக்கிறார். Now, you see yourself in the word of God. You know your position in the word of God. You know your position in Christ. The whole book is a revelation of Jesus Christ. அப்படின்னு சொல்லும்போது அந்த ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்டை நீங்கள் காண வேண்டும். அப்படி காணலன்னா நீங்கள் மறுபடியும் படிங்கன்னு பிரதமர் சொல்லுகிறேன். அதான் இது சொல்லும் பொழுது இது ஒரு டீப்பர் எக்ஸ்பீரியன்ஸ், இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸை குறிக்கிறது, தனிப்பட்ட அனுபவத்தை குறிக்கிறது. இதை தான் போதகர்கள் போதிக்க முடியாது, ஜனங்களும் அப்படி வர்றது கஷ்டமான காரியம். அதுக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி நம்ம லைஃப்பை நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்து நம்ம வந்து டெடிகேட் பண்ணணும், அப்போ தான் முடியும். எல்லாம் ஜெய்திய விசுவாசிக்கிறீங்க, எல்லாருமே நம்ம ராப்சரில் போயிடலாம் அப்படின்னா ஈஸியான உபதேசம். அதுக்கு எதை வந்து யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை, அது உங்களை சேஞ்ச் பண்ணாது. அதனால் யூ ஆர் அ பார்ட் ஆஃப் த வேர்ல்டு, யூ கான் கோ ஆன் நோவா எக்ஸ்பீரியன்ஸ். நோவாவுடைய அந்த செய்தி நமக்கு இல்லை, நம்ம இந்த நேரத்துக்குரிய செய்தியை சேர்ந்தவளாக இருக்கிறோம். இந்த நேரத்துக்குரிய செய்தி இட்ஸ் அ ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆமென். செவன் சீல நம்ம ஆதியாமத்துலேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் பார்க்குறோம், எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் இறங்கி வரோம், த செவன் சீல் இஸ் அ கமிங் ஆஃப் த லார்ட். நான் ஒரு சகோதரனுக்கு அந்த வார்த்தையை சொன்னேன், கத்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார், அப்பொழுது கிறிஸ்துக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்க நாமும் கத்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு அதோட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாக எப்பொழுதும் கத்தரோடு கூட இருப்போம். ஒன்றுதோசை 4:16-17 ஒரு பெந்தகோச பாஸ்டர் சொல்லும் பொழுது இந்த வசனம் எவ்வளோ அருமையாக இருக்குது, நான் இதுவரைக்கும் இதை கேட்டதில்லையேங்கிறார். பாருங்கள், பெந்தகோசில் இருக்க பாஸ்டர்களுக்கு இந்த கத்தருடைய வருகை பற்றி தெரியல, அதே போல் நம்ம மெசேஜில் இருக்கவங்களுக்கு செவன் சீல் தெரியல, அதுதான் செவன் சீல். என்ன செய்கிறது, அவங்க கண்கள் இன்னும் குருடாக தான் இருக்கு, அவங்க பார்ட் வேர்ல இருக்கிறாங்க, ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ல்ட்ல வர ஆவிக்குரிய அனுபவத்தை பெறவில்லை. வேற பென்கான் சொன்ன ஆவிக்குரிய அனுபவத்தை பெறவில்லை. அவங்களுக்கு நியூ பேத் ரேப்சரிங் பைத்துனா என்னன்னு தெரியவே தெரியாது, சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரினா என்னன்னு தெரியாது, ஜஸ்டிஃபிகேஷன் சாங்க்டிஃபிகேஷன் பேப்டிசம் ஆஃப் த ஹோலி கோஸ்ட்னா என்னன்னு தெரியாது. இதமான எந்த ஆவிக்குரிய அனுபவம் இல்லாதபடி மெசேஜை ஃபாலோ பண்ணுறவங்க அவங்களுடைய கண்கள் இன்னும் குருடாக இருக்கிறது. இவன் முதலாவது கண் திறக்கப்பட்டவளை தன்னை காண்கிறான், ரெண்டாவது சில நாட்களுக்கு பின்பு இயேசுவை காண்கிறான். இயேசு அவனுக்கு வெளிப்படுத்தாத பட்சத்திலே அவன் இயேசுவை காண முடியாது. அல்லேலூயா. அவன் கண் திறந்திருந்தாலும் இயேசு கிறிஸ்து அவனை அவனுக்கு வெளிப்படுத்தாத பட்சத்திலே அவர் அங்கே காண முடியாது. ஞானிகளுக்கும் கல்விமாருக்கும் மறைத்து ஆண்டவர் பாலகரை போற தாழ்த்திறவளுக்கு தன்மை வெளிப்படுத்துகிறார். ஆமே. சவுல் வந்து பைபிள் நிலையாக படிச்சிருக்கிறான், ஆனாலும் இயேசு கிறிஸ்து அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். அக்னி சம்பத்திலே அவனை சந்திக்கிறார். அப்போ சில 9 வாசிக்கிறோம், குதிரையிலிருந்து கீழே விழுகிறான், ஆண்டவரே நீதியார் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா. அவனுக்கு ஷாக் ஆகி போச்சு, அந்த அக்னி சம்பத்தில் யெகோவா தேவன் இருக்கிறார் என்று நினைத்தான். அங்கிருந்து இயேசுன்னு வருது, அந்த பழைய ஏற்பாட்டின் யெகோவா தான் இயேசு என்பதை அவன் அறிந்து கொண்டான். பின்பு அவன் பைபிளை படிக்கிறான், 3 தெரியலை 2 தெரியலை, அது யகோவாவே தெரியலை, அது இயேசுவாக தெரியுது. அல்லேலூயா. ஆண்டவர் சவுலுக்கு வெளிப்படுத்தவில்லை என்றால் அவன் அதை அறிந்து கொள்ள முடியாது. இந்த குருடனுக்கு அவர் தன்னை வந்து நான் தான் உங்களோட பேசிக்கிட்டு இருக்க நான் தான் அவர் என்று சொல்லும் பொழுது தான் அவனுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வருகிறது. உன்னை கர்த்தர் யாருக்கு வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறாரோ அவனுக்கு தான் வெளிப்படுத்துவார். யோசேப்பு எனஜா சகோதரமார்கள் வந்திருக்கிறாங்க, அவங்ககிட்ட ரொம்ப கடினமாக பேசுகிறான், ஒரு டிரான்ஸ்லேட்டரை வைத்து கொண்டு பேசுகிறான், எபிரேய பாசையே தெரியாது போல பேசுகிறான். அவங்களால கண்டுபிடிக்கவே முடியலை. அவங்க 3 எகிப்துக்கு வர்றாங்க, அப்படி வந்தாலும் அவன் யாருன்னு அவனுக்கு தெரியவே இல்லை. இவன் வெளிப்படுத்தாத பட்சத்தில் ஒரு நாளும் அவனுக்கு தெரியாது. சின்ன வயசுலேருந்து பிறந்த நாளில் இருந்து அவன் வந்து என்ன சொல்றால், அவன் 17 வரைக்கும் அவங்க கூட தான் இருந்திருக்கிறான், எல்லாரும் வந்து அவனை பார்த்துருக்குறாங்க. ஆனாலும் இப்போ வந்து 13 பிறகு அவனை பார்க்கும் பொழுது அவனை கண்டுபிடிக்க முடியல. அவனை ரொம்ப கடினமாக நடந்து கொள்ளும் பொழுது பின்பு என்ன செய்கிறான் என்றால், எல்லாரையும் பக்கத்தில் அழைச்சி என் பக்கத்தில் வாங்க, நீங்கள் அந்த 20 விற்று போட்ட யோசேப்பு நான் தான், உங்களுடைய சகோதரன் யோசேப்பு நான் தான். அவன் சொன்னாத பட்சத்தில் அவனுக்கு தெரியாது. அதே மாதிரி தான் இன்னைக்கு இயேசு கிறிஸ்து ஒருத்தனுக்கு வெளிப்படுத்தா சொல்ல இந்த சத்தியம் அவனுக்கு புரியாது. அவர் இயேசு யார் என்று அவன் அறிய முடியாது. சமாரியா ஸ்திரீ என்ன சொல்றார் என்றால், அங்கே இயேசு அவளை சந்திக்கும் பொழுது அவர் என்றார், நான் உண்மை ஒரு தீர்க்க தரிசியாக கருதுகிறேன், ஆனால் மேசியா வந்தா இதை விட அதிகமாக தீர்க்க தரிசனம் சொல்லுவார், இதயத்தின் ரகசியத்தை வெளிப்படும், உன் கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் தான் அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. உடனே அவள் வந்து லைஃப் உடனே சேஞ்ச் ஆயிட்டு. வாட் இஸ் நியூ பேத், இட் இஸ் ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் பர்சனலி டு யூ. நீ பேத்துனா என்ன, ஏசு கிறிஸ்து உன்னை வந்து வெளிப்படுத்த வேண்டும், அப்போ லைஃப் சேஞ்ச் ஆகும். மெசேஜ்லேருந்து சேஞ்ச் ஆகாதவங்களுக்குலாம் இன்னும் ரெவலேஷன் வரல, அவங்க இன்னும் ஏசு கிறிஸ்துவ பார்க்கல. நம்ம இன்னைக்கு பார்க்குறோம், நீங்கள் அவரை பார்த்தீங்கன்னா அந்த நிமிஷத்தில் லைஃப் சேஞ்ச் ஆயிரும். அந்த நிமிஷத்தில் அந்த என்ன சொன்னால் அந்த பதினோரு சகோதரனும் அவருடைய பாவங்களெல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது, அவங்களுடைய அக்கிரமங்கள் மன்னி நிவிற்த்தி ஆகிவிட்டது. அந்த இயேசு அந்த யோசேப்பு தன்னை வெளிப்படுத்தின உடனே அவங்க லைஃப் எல்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னால் அவங்க துன்மார்க்கமாக ஜீவித்தார்கள், மனம் போல ஜீவித்தார்கள். ஆனால் இந்த ரெவலேஷன் வந்த பொழுது அது அவங்களுக்கு ஷாக் அடித்த மாதிரி ஆகி லைஃப்பையே அது புரட்டி போட்டு விட்டது. சமாரிய ஸ்திரியுடைய லைஃப்பை இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்தணும், நான் தான் அவர், உன்னோடு பேசிக்கொண்டிருக்க நான் தான் அவர், உடனே சேஞ்ச் ஆகிட்டு சகைக்கு வந்து ஆண்டவரை தன்னை வெளிப்படுத்தும் பொழுது அவன் லைஃப் அந்த நிமிஷத்திலே சேஞ்ச் ஆகிட்டு. படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக பையன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கெட்ட பழக்கத்தெல்லாம் விட்டுட்டு பாசரா சரியாயிடுவான். இல்லை, இந்த வெளிப்பாடு வந்தால் உடனடியாக சேஞ்ச். பைபிள் அப்படி தான் சொல்லுது, சடன் சேஞ்ச். இப்பொழுது இயேசு கிறிஸ்து அவனுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். வேதபாறு பரிசேயர்கள் காண்கிறோம் என்று சொல்லுகிறார்கள், ஆனால் குடராக இருக்கிறார்கள். என்ன குருடர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு வாசிக்கும் பொழுது, ஒரு முன்னோடி வந்திருக்கிறான் யோவான் சானகன். அவன் வந்து என்ன சொன்னால், 6 மாத ஊழியத்தை செய்கிறான். அவனுடைய வேலை என்ன, ஜீசஸை இன்ட்ரொடியூஸ் பண்ண வேண்டும், ஜீசஸ் கிரைஸ்டை மேசியாவை இன்ட்ரொடியூஸ் பண்ண வேண்டும். அவர் யாருன்னு அவனுக்கே தெரியாது. நீங்கள் அறியாதிருக்க ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கிறார், நான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், அவர் உங்களுக்கு பசுத்தாவினாலே ஞானஸ்தானம் கொடுப்பார், அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பது கூட நான் தகுதி கிடையாது, அவருடைய பாதரட்சியை என் தலை மேலே வச்சு சுமக்கிறது கூட நான் தகுதி கிடையாது, ஆனால் அவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுக்க வரும் பொழுது பசுத்தாவியானவர் அவர் மேலே புறாவை போல் இறங்கும் பொழுது அந்த அடையாளத்தை பார்க்குறார், இவர் தான் மேசியா. அதனால் இவர் இதான் இவரே உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குடி. Behold the Lamb that taketh away the sin of the world. இவர் தான். யோவான் சானகன் வந்து ஒரு கிரேட்டஸ்ட் ப்ராஃபிட்டு. நான் எனக்கு உனக்கு மோக்க முன்பாக என் தூதனை அனுப்புகிறேன் என்று மல்கியா 3:1 சொல்லப்பட்டிருக்கிறது. மல்கியா 4:5-6 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அவன் பிதாக்குடைய இதயத்தை பிள்ளைகளுக்கு திருப்பவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 40:5 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, வனாந்திரத்தில் கூப்பிடுகிற ஒரு சத்தம் உண்டாயிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் அவனை பற்றி எழுதியிருக்கு. அவங்க அந்த பைபிளை படிக்க தான் செய்கிறாங்க. யோவான் சானகன் இங்கே காட்சியிலே தோன்றுகிறான். தோன்றும் பொழுது அவனை அவர்கள் அறியாமல் இருந்தார்கள். அவன் வந்து செவரை வந்து கார்னரை திருப்புறது, செவரை வந்து நீளமாக யார் வேணாலும் கட்டிக்கிட்டு போகலாம், எந்த கொத்தனாரும் கட்டிக்கிட்டு போகலாம். ஆனால் சுவரை திருப்பும் பொழுது கார்னரை டேன் பண்ணுறதுக்கு ஒரு மேஷன் வேணும், எல்லோரும் கட்ட முடியாது, அந்த திருப்புறதில் வந்து கஷ்டம். அதே போல் அந்த கார்னரை திருப்பினது தான் இந்த யோவான் சானகன். வரிசையாக எல்லாம் போயிட்டே இருந்தாங்க, இப்பொழுது கார்னர் திருப்பப்படுகிறது. நியாயப்பிரமாணத்துலேருந்து கிருபைக்கு வரணும், அதை வந்து திருப்பணும்னா அதுக்கு வந்து விவரம் தெரிஞ்சவங்க தான், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மேஷன் தான் அதை செய்ய முடியும். அதனால் இப்பொழுது என்ன, யோவான் சானகர் வந்து நியாயப்பிரமாண காலம் முடிந்து விட்டது, இப்பொழுது நீங்கள் என்ன செய்யணும், இதோ ஜீசஸ் கிரைஸ்ட் வரணும், மேசியாட்ட வரணும், அந்த மேசியா இவர் தான். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க தேவாட்டுக்குட்டி. இனிமேல் நீங்கள் ஆடு மாடு பலி செலுத்த வேண்டாம். அந்த ஆடு வந்து ஒரு மனுஷனாக இருக்கிறார், ஒரு நபராக இருக்கிறார், அவர் தான் இந்த நபர். மெய்யான ஆட்டுக்குட்டி இவர் தான். நீங்கள் வந்து இனிமேல் இதோ நேச்சுரலாக எதையுமே செய்யாண்டாம், இப்பொழுது இவரை நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டும் என்று அங்கே சொல்லப்பட்டது. அதை குறித்து நான் ஒரு சில காரியங்களை நான் சொல்கிறேன். அதுக்கு பிறகு இன்னொரு பிரதம் வாழ்க்கையில் நடந்த ஒரு அற்புதத்தை சொல்லி முடிக்க போகிறேன். இப்பொழுது சுருக்கமாக சொல்கிறத கவனிங்க. அது என்ன சொன்னால், இந்த பைபிள் வந்து 3 யாத்திரையாக எழுதப்பட்டிருக்குது. 1st Exodus, 2nd Exodus, 3rd Exodus. மோசே வந்து முதலாம் யாத்திரையை கொண்டு வந்தான், அங்கே நேச்சுரல் லேம்ப் இருந்தது. ரெண்டாம் யாத்திரை ஜீசஸ் கிரைஸ்ட் மூலமாக வந்தது. மூன்றாம் யாத்திரை பென்காம் மூலமாக வந்திருக்கிறது. நம்ம இன்றைக்கி தேர்ட் எக்ஸடஸில் இருக்கிறோம். அதை குறித்து சில காரியங்களை சொல்லுகிறேன். நாம் இன்றைக்கு மூன்றாம் யாத்திரையில் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து அங்கே ரெண்டாம் யாத்திரையாக இருக்கிறார். முதலாம் யாத்திரை எகிப்திலேருந்து கானானுக்கு போகுது. ரெண்டாம் யாத்திரை வந்து அவர் வந்து என்ன செய்கிறார்கள், ஜூடாயிசத்தில் இருந்து இயேசு கிறிஸ்து ஜூடாயிஸ்லேயே கால் த பீப்புள் அவுட் ஆஃப் ஜூடாயிசம் டு பிரிங் தம் இன் டு த பேப்டிசம் ஆஃப் த ஹோலி கோஸ்ட். யூத மார்க்கத்திலிருந்து பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்கு வழி நடத்துவது. 120 பேர் மேலரையில் போய் பரிசுத்தாவியை பெற்றார்கள். கால்ட் அனதர் எக்ஸடஸ். ஏனென்றால் ஆண்டவர் மூன்றாம் யாத்திரையை கொண்டு வருகிறார் என்றால் அந்த ரெண்டாம் யாத்திரையில் பூரணம் அடையவில்லை. மூன்றாம் யாத்திரை தான் பூரணத்தை கொண்டு வருது. அதனால் இன்னொரு யாத்திரையை ஆண்டவர் அழைக்கிறார். இது வந்து என்னென்னா பேப்டிசம் ஆஃப் த ஹோலி கோஸ்டுக்கு வழி நடத்துகிறது. ஆனாலும் அவங்க மறிக்கிறாங்க. ஆனால் இந்த மூன்றாம் யாத்திரை வந்து என்ன செய்கிறது என்றால் உங்களை பேப்டிசம் ஆஃப் த ஹோலி கோஸ்ட் மட்டுமல்ல உங்களுக்கு வந்து பாடி சேஞ்ச் அண்ட் ராப்சரை கொண்டு வருகிறது. They all died and they were in changed in their bodies. Yesu Christ randa yathraye konandar ana avanga ellarum marithargal body la change varala ana in the third exodus enna seiradendral ungala vande baptism of the holy ghost into the theophany perfect body restored eden neenga garden la yard garden of eden ku vali nadathukirathu. பாடி சேஞ்சுக்கு வழி நடத்துகிறது. வெட்டிங் சப்பருக்கு வழி நடத்துகிறது. இது வந்து எல்லாத்த விட மேலான ஒரு யாத்திரை. ஹல்லேலூயா. அவங்க ரெண்டாம் யாத்திரையை அறியவில்லை. ஜீசஸ் கிரைஸ்ட் வந்திருக்கிறார், நம்மளை வந்து ஜூடாயிசத்திலேருந்து பேப்டிசம் ஆஃப் த ஹோலி கோஸ்ட் கொண்டு வருகிறார் என்பதை அறியவில்லை. ஒரு முன்னோடி வந்திருக்கிறார் என்பதை அறியவில்லை. அவங்க கண்களுக்கு முன்னால் தான் அவர் இருக்கிறார். யோவான் சானக அவங்களுடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறார். அவனை சிறச்சேதம் பண்ணிவிட்டார்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடித்து விட்டார்கள். பாருங்கள் குருடர்கள். அதே போல தான் இந்த காலத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசி அனுப்பினார். ஏழாம் தூதனுடைய செய்தியை அனுப்பினார். அது நமக்கு தேர்ட் எக்ஸடஸை கொண்டு வருகிறது. அது நம்ம பேப்டிசம் ஆஃப் த ஹோலி கோஸ்ட்லேருந்து பாடி சேஞ்ச் அண்ட் ராப்சர் அது ஏடனுக்கு கொண்டு செல்கிறது. அது வந்திருக்கிறது. இதோ அவர் வந்து 30 வருஷத்துக்கு மேலே ஊழியம் செய்திருக்கிறார். உலகமெங்கிலும் 7 முறை செய்து ஊழியம் செல்லும்போது திரளான அற்புதங்கள் நடந்தாலும் கூட அவங்க கண்ணு குருடாக இருக்கு. அவங்க அந்த முன்னோடியை அறியவில்லை. இதை அன்னைக்கு ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு வந்திருக்கு. முத்திரைகள் திறக்கப்பட்டு கிறிஸ்து வேர்ட் ஃபார்மாக வந்திருக்குது. சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி சன் ஆஃப் மேனையும் அறியவில்லை. அதனால் எல்லாருமே குருடர்கள். இன்னைக்கு உங்கள் கண்கள் திறக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. தேவனுடைய கிரியைகள் நம்மிடத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. ஆமே. அவங்கெல்லாம் ஹால் ஆஃப் கிரிட்டிக்ஸாக இருக்கிறாங்க. கிரிட்டிக்ஸ் பேசுகிறவங்களாக இருக்கிறாங்க. அவங்க என்ன அதே அவங்க வந்து குருடலாம். நீங்கள் குருடராக இருக்கிறீர்கள். நீங்கள் குருடர்னு ரியலைஸ் பண்ணால் உங்கள் கண் திறக்கிறதுக்கு நீங்கள் வழியை பார்ப்பீங்க. ஆனால் எங்களுக்கு தான் நல்லா தெரியுது. நாங்கள் நீங்கள் காண்கிறோம் என்று சொல்லுகிறபடினாலே பாவம் உங்கள் மேலே இருக்கிறது என்று சொல்ல அங்கே இயேசு சொல்லுகிறார். தேர்ட் எக்ஸடஸ் வந்து கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸடஸ். ஏனென்றால் இது நீங்கள் வந்து எங்கே விழுந்தீங்களோ அந்த இடத்துக்கு ஏதேனே ஆதான் விழுந்து போனால் அதே இடத்துக்கு நம்மளை மறுபடியும் கொண்டு செல்லுது. அதனால் இது கிரேட்டஸ்ட் எக்ஸடஸ் ஆஃப் ஆல் த எக்ஸடஸ். அவிதமான ஒரு எக்ஸடஸில் கொண்டு வரும்படியாக ஆண்டவர் ஒரு ப்ராஃபட்டை அனுப்பியிருக்கிறார். முத்திரைகள் திறக்கப்பட்டிருக்குது. ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு வந்திருக்குது. சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி வந்திருக்கிறது. இதை அறியலைன்னா அவங்க குருடர்களாக இருக்கிறார். அவங்க வந்து ரேப்சரில் பங்கு பெற முடியாது என்பதை நம்ம திட்டவட்டமாக நம்ம அறிந்திருக்கிறோம். இன்னும் தொடர்ந்து அந்த இதை குறித்து நம்ம சொல்லப்போனால் இந்த எக்ஸடஸை குறித்து சொல்லப்போனால் இன்னும் சொல்ல வார்த்தைகளை நீங்கள் கவனிங்க. முதல் எக்ஸடஸில் நேச்சுரல் லேம் இயற்கையான ஒரு ஆட்டுக்குட்டியை மோசையை கொண்டு வந்து எல்லாரையும் ரத்தத்தின் கீழே வரும்படியாக வைத்தான். அது வந்து நேச்சுரல் லேம். ரெண்டாவது எக்ஸடஸில் வந்து ஜீசஸ் அந்த லேம்பாக இருக்கிறார். லேம் இஸ் எ பர்சன். அவர் ஜீசஸ் கிரைஸ்டாக இருக்கிறார். மூன்றாம் எக்ஸடஸில் வந்து த மெசேஜ் ஆஃப் த ஹவர் இஸ் எ லேம். அல்லேலூயா. இந்த நேரத்துக்குரிய செய்தி, த லேம் இஸ் த மெசேஜ் ஆஃப் த செவன் சீல்ஸ். The word, the bleeding word. ரத்தம் தோய்க்கப்பட்ட வார்த்தை. முதல் இடத்துல அவன் ஒரு ஆடை வந்து நீங்கள் அடித்து பஸ்காட்டுக்குடிய ரத்தத்தை பூசணும், நேச்சுரல் லேம். ரெண்டாம் இதில் இயேசு கிறிஸ்துவே அந்த லேம். மூன்றாவதுல த மெசேஜ், அதாவது செவன் சீல் மெசேஜ். த வேர்ட் ப்ளீடிங் வேர்ட், இட் இஸ் கோயிங் டு டேக் ஸ்பிரிச்சுவல் ரெவலேஷன். இது உங்களை தியாபனிக்கு வழி நடத்துகிறது, இது உங்களை பாடி சேஞ்சு வழி நடத்துகிறது, இது உங்களை வந்து வெட்டிங் சப்பருக்கு வழி நடத்துகிறது. அதை பாருங்க, எவ்வளோ விசேஷித்தமான காரியம். ஜனங்கள் அதை அறியாமல் இருக்கிறார்கள் என்றால் பரிதாப நிலைமை. குருடர்கள் அவருடைய லைஃப் வந்து பரிதபிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. நான் அவரை விசுவாசிக்கும்படியாக அவர் யார் அப்படின்னு குருடன் கேட்குறோம். அப்படி குருடன் கேட்கும் பொழுது அவர் உன்னுடனே பேசி கொண்டிருக்கிற நான் தான் அவர் அப்படின்னு சொல்லுகிறார். அதுக்கு தான் நான் பிரதர் பிரணாமுடைய அற்புதத்தை சொல்ல விரும்புகிறேன். இயேசு அவனை நோக்கி, நீ அவருடைய, அவன் என்ன கேட்கிறான், 36 வசனத்தை வாசிக்கிறான்.
அதற்கு அவன், ஆண்டவரே, அவரிடத்தில் நான் விசுவாசமாய் இருக்கும்படிக்கு அவர் யார் என்றான்.
நீ தேவனுடைய குமாரத்தில் விசுவாசமாய், அவர் விசுவாசம், அவர் யாரு அப்படி கேட்கும் பொழுது இயேசு என்ன சொல்லுகிறார்.
இயேசு அவனை நோக்கி, நீ அவரை கண்டிருக்கிறாய், உன்னுடனே பேசுகிறவர் அவர் தான் என்றார்.
நீ அவரை கண்டிருக்கிறாய், உன்னோடு கூட பேசி கொண்டிருக்க அவர் தான். நீ பார்க்குற, உனக்கு தான் கண்ணு தெரிஞ்சுட்டு இப்போ நீ பார்க்குற, நீ அவரை பார்த்துக்கிட்டு தான் இருக்க, உன்ன கூட பேசிக்கிட்டு இருக்க, உனக்கு முன்னால் நிற்கிறது அவர் தான் அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்ன செய்கிறான்.
உடனே அவன், ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டான்.
விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி பணிந்து கொண்டான். இதே மாதிரி சம்பவம் பிரதர் பென்காம் உடைய தேர்ட் எக்ஸைடஸில் நடந்திருக்கு. பிரதர் பென்காம் மூலமாக இயேசு தம்முடைய ஊழியத்தை மறுபடியும் செய்கிறார். Son of Man ministry repeated again. A testimony என்ற செய்தி, 53 வருஷம் 9 மாதம் 2 தேதி கொடுத்த செய்தியில் பிரதர் பிரணாமுடைய கூட்டத்துக்கு கருப்பர்களும் வருகிறார்கள், வெள்ளைக்காரர்களும் வருகிறார்கள். ஒயிட் பீப்புள் அண்ட் பிளாக் பீப்புள் வர்றாங்க. பிளாக் பீப்புளை வந்து கலர்டு பீப்புள்னு சொல்லுவாங்க. அதனால் அவங்க ரெண்டு பேரும் அந்த கூட்டத்துக்கு வர்றாங்க. அமெரிக்காவில் நிறைய கலர்டு பீப்புள் இருக்கிறாங்க, ஒன்லி ஒயிட் பீப்புள் கிடையாது. இப்பொழுது ஒரு பெரிய கூட்டம் நடக்குது, ஆயிரக்கணக்கானவர்கள், 10,000 வந்திருக்கிறாங்க. கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது, நெரிசல் அதிகமாக இருக்குது. யாரை யாரை கண்டுபிடிக்க முடியாது, தொலைஞ்சு போவாங்க, நிறைய பேர் தொலைஞ்சு போவாங்க கூட்டத்தில். பிரதர் பென்காம் ஆண்டவர் அவ்வளவு வல்லமையாக பயன்படுத்தினார். இல்லை, சிக்காகோவில் இந்த கூட்டம் நடக்குது. அப்பொழுது ஒரு சத்தம் கேட்குது, டேடி டேடி டேடின்னு ஒரு சத்தம் கேட்குது கூட்டத்து மத்தியில். அது ஒரு நீக்ரோ பெண்ணினுடைய சத்தம் போல இருக்கிறது. பிரதர் பென்காம் அந்த சத்தம் எங்கே வருதுன்னு பார்க்குறாரு. அங்கே ஒரு பெண், 17-18 வயசு இருக்கும். அந்த பெண் வந்து, அந்த கலர்டு கேர்ள் வந்து டேடி டேடின்னு வந்து கூப்பிடுது. ஐ சீன் தட் கேர்ள் கமிங். அந்த கேர்ள் வந்து கூட்ட நெருக்கடியில் வந்து கொண்டிருக்கிறார். பிரதர் பென்காமும் அவர் மேடைக்கு போகிறதுக்காக போகிறார். அவர் யாருன்னு நிறைய பேருக்கு தெரியாது, ஏன்னா கூட்டம் ஜாஸ்தி. அவர் ஒருத்தரை ஒருத்தர் தள்ளிக்கிட்டு தான் போகிறாங்க. அப்படி தள்ளிக்கிட்டு போகும் பொழுது தான் இந்த சத்தம் கேட்கிறது. ஐ சீன் ஹர் ஐஸ் வாஸ் ஒயிட் வித் கேட்ராக்ஸ். அவருடைய கண்ணை பார்த்தேன், ஒயிட்டாக இருக்குது, கருவெளியே கிடையாது, ஒயிட்டாக இருக்குது, டோட்டல் பிளைண்டாக இருக்கிறார். அப்பொழுது அவள் டேடி டேடின்னு சொல்லும் பொழுது யாராவது அவளுக்கு உதவி செய்யலாமே, ஒருத்தரும் அவளுக்கு உதவி செய்யலை. நோபடி வுட் ஹெல்ப் ஹர். ஷி வாஸ் ஜஸ்ட் புஷிங் த்ரூ த க்ரௌடு ஹாலரிங் டேடி டேடி. அவள் கூட்டத்தை மத்தியில் தள்ளி கொண்டு போகிறாள், ஒருத்தர் ஒருத்தர் தள்ளி கொண்டு போகிறாங்க. அவள் டேடி டேடின்னு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறாள். ஃபுவர் ஓல் திங் ஐ பிலீவ் ஐ வில் கெட் ஓவர் டு சி வாட் ஷி வாண்ட்ஸ். நோபடி நோஸ் மீ. இப்போ பெண்ண சொல்லுற, என்ன யாருன்னு யாருக்குமே தெரியாது, கூட்டத்து மத்தியில் அவரை கண்டுபிடிக்க முடியாது. அவர் யாருன்னு ரொம்ப கூர்ந்து பார்த்தா தான் தெரியும், கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் என்ன யாருன்னு ஒருத்தருன்னு கண்டுபிடிக்க மாட்டாங்க. நான் போய் அந்த பெண்ணுக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படி என்று சொல்லி இப்போ பெண்ணம் அந்த பெண்ணு பக்கத்தில் போகிறார். பக்கத்தில் போன உடனே தனக்கு முன்னால் ஒருத்தர் நிற்கிறார் என்பதை தெரிஞ்சு கொண்டனே, பாடன் மீ என்று அவள் சொல்லுகிறாள். எஸ் மேம், சில பாடன் மீ சார், When she heard my voice of being a man, ஒரு மனுஷனுடைய சத்தத்தை அவள் கேட்கிறாள். What's the matter? அப்படின்னு கேட்கும்பொழுது அவள் சொல்ல, சார், ஐ ஹவ் லாஸ்ட் மை டேடி. கூட்டத்தில் எங்கள் அப்பாவை தொலைச்சிட்டேன். ஐ கான் ஃபைண்ட் ஹிம். நான் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஐ ஆம் பிளைண்ட். ஐ கான்ட் ஃபைண்ட் மை டேடி. நான் குருடாக இருப்பதனால எங்கள் அப்பாவை கண்டுபிடிக்க முடியலை. நீ எங்கேருந்து வருகிற? வேர் யூ ஃப்ரம்? ஐ ஆம் ஃப்ரம் மெம்பிஸ். மெம்பிஸ் என்ற இடத்துலேருந்து வருகிறேன். அங்கே மெம்பிஸில் அந்தந்த கார்லாம் அங்கே பிறப்பேன்னா பார்த்துக்க, பஸ்லாம் நிறையா வந்திருக்கு. அதில் பஸ்ஸில் ஏறி வந்திருக்கிற அவங்க அவங்க அப்பாவோட கூட வந்திருக்கிறா. அப்பா காணாமல் போயிட்டார். இப்போ அவளால் கூட்டத்தில் கண்டுபிடிக்க முடியவில்லை. அதனால் அவள் என்ன, ஐ செட், வெல், ஐ டோன்ட் சீ நோ மோர் கலர்டு பீப்புள். இங்கே வந்து கலர்டு பீப்புளை ஒருத்தரையும் நான் கண்டுபிடிக்க முடியலை. அந்த நீக்ரோ பிள்ளைய பீப்புளை கண்டுபிடிச்சா ஒன்று அங்கே இன்ட்ரொடியூஸ் பண்ணி விட்டுருவேன். ஆனால் யாரும் இங்கே இல்லை, எல்லாம் ஒயிட் பீப்புள் தான் இருக்கிறாங்க. நோ, வில் யூ ஹெல்ப் மீ டு கெட் டு த பஸ். இந்த பஸ்ஸுக்கு நீங்கள் எங்களை வந்து நீ இங்கே பஸ்ஸில் ஏறுறதுக்கு வழி நடத்துவீரான்னு கேட்குறாங்க. வாட் இட் யூ கம் ஃப்ரம் ஓவர் ஹியர்? நீ எதுக்காக இங்கே வந்தா? எதுக்காக இந்த கூட்டத்துக்கு வந்தா? அப்படின்னு பிரதர் கேட்கும் பொழுது, ஐ கம் ஓவர் டு சீ த ஹீலர். அந்த சுகமளிப்பவரை காணும்படியாக நான் வந்திருக்கிறேன். அப்பொழுது த ஹீலர், சுகமளிப்பவரா? டு யூ பிலீவ் தட்? நீ அதை விசுவாசிக்கிறாயா என்று கேட்கிறார். அப்பொழுது அவள் சொல்கிறார், டு யூ பிலீவ் தட்? ஷீ செட், எஸ், ஐ பிலீவ் இட். நான் அதை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த காலத்தில் நிறைய டாக்டர்லாம் இருக்கிறாங்க, பெரிய பெரிய ஆஸ்பத்திரிலாம் இருக்கிறது. நீ அங்கெல்லாம் போகாமல் இங்கே வந்து கர்த்தருடைய தூதனானவர் இருக்கிறார் நீ விசுவாசித்து இங்கே வந்திருக்கிறியான்னு கேட்குறார். காட் வுட் சென்ட் அன் ஏஞ்சல் டவுன் எர்த் அண்ட் வுட் ஹீல் பீப்புள். கர்த்தருடைய தூதனானவர் வந்து வியாதிகளை சுகமாக்கினார் என்று சொல்லி நீ அம்பிதமான விசுவாசத்தோடு வந்திருக்கிறியான்னு கேட்குறார். ஐ பிலீவ் இட், நான் அதை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதன் பின்பு பிரதர் பெனகர், ஹவு டிட் யூ எவர் ஹியர் அபவுட் இட்? நீ இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறியா? அவள் சொல்லுகிறாள், இன்றைக்கி காலையில் நான் வந்து ரேடியோவை திருப்பும் பொழுது அங்கே ஒரு சாட்சி வந்தது. 10 வருஷமாக ஒருத்தன் கிருடனாக இருந்தான், கென்னட் மிசௌரி என்ற இடத்துல, பிளைண்ட் 10 இயர்ஸ் அண்ட் ஹி காட் ஹிஸ் சைட். தட் வாஸ் ஹிம் டெஸ்டிஃபையிங் ஆன் த ரேடியோ. அந்த மனுஷன் 10 வருஷமாக குருடனாக இருந்தவன் இந்த கூட்டத்துக்கு வந்து சும்மா இருக்கிறான். இன்றைக்கி அந்த சாட்சியை ரேடியோவில் கேட்டேன். அதனால் நானும் எங்கள் அப்பாவும் புறப்பட்டு உங்கள் இங்கே வந்து இந்த கூட்டத்தில் வந்து நானும் சுகம் அடையணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கிறேன். ஐ ஹவ் லாஸ் மை ஃபாதர். எங்கள் அப்பாவை நான் தொலைச்சிட்டேன். ஐ ஆம் பிளைண்ட். ஐ ஆம் ஜஸ்ட் டோன்ட் நோ வாட் டு டூ. என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லை என்று அவள் சொல்லுகிறாள். அப்பொழுது பிரதப்பெண்ண, அவள் வந்து 17-18 வயசு இருக்கும், வாட்ஸ் ராங், உன்னிடத்தில் என்ன தவறு இருக்கிறது? வெல், ஐ காட் கேட்ராக்ஸ். நான் பிறக்கும் பொழுதே கண் வந்து கேட்ராக் மூடி இருந்தது. த டாக்டர் டோல்டு மீ வென் தேவர் ரைட் ஹீ வுட் டேக் தம். அது நல்லா முத்துன பிறகு அதை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துடலாம். அப்பொழுது உனக்கு கண் தெரியக்கு வாய்ப்பு உண்டுன்னு டாக்டர் சொன்னாங்க. ஆனால் வந்து அது முத்தி விட்டது. நானும் பெரிய பெண்ணாக மாறிட்டேன். ஈ சேஸ் ஈ கான் டேக் தம் அப். இப்பொழுது அவங்க டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த கேட்ராக்கை எடுக்க முடியாது. ஏனென்றால் பிகாஸ் தே ஆர் ரேப்டு அரவுண்ட் த ஆப்டிக்கல் நெர்வ் ஆஃப் மை ஐஸ். என்னுடைய ரெண்டு கண்ணில் இருக்க ஆப்டிக்கல் நெர்வ், அந்த நெர்வோடு கூட அந்த கேட்ராக்கு வந்து சுற்றி வளர்ந்துருக்கு. அதோட கூட பின்னி பணிஞ்சிருக்குது. அதனால் ஆப்ரேஷன் பண்ணி அந்த கேட்ராக் எடுத்தால் ஆப்டிக்கல் நெர்வ் கட் ஆயிரும். அதனால் உனக்கு பார்க்க ஆப்ரேஷன் பண்ணாலும் பார்க்க முடியாது. ஏன்னா ஆப்டிக் நெர்வு அதுக்குள்ளே சேர்ந்து சுற்றி இருக்குது. அதை ஆப்ரேஷன் பண்ணால் ஆப்டிக் நெர்வு கட் ஆயிரும். அதனால் ஆப்ரேஷன் பண்ண முடியாது அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டார். அதனால் உனக்கு ஒன்றும் செய்ய முடியாதுன்னு டாக்டர் சொல்லிவிட்டார். மெடிக்கல் சயின்ஸ் அவிதமாக சொல்லிவிட்டது. இதனால் நான் இந்த சாட்சியை கேட்ட உடனே இந்த கூட்டத்துக்கு வந்த எனக்கு சுகம் கிடைக்கும். எனக்கு சுகம் கிடைக்கிறதுக்கு ஒரே வழி அதுதான் அப்படி என்று அவள் சொல்லுகிறார். அதன் பின்பு, நீங்கள் ஒயிட் மேன் தானே? ஆமாம், நான் ஒயிட் மேன் தான். நீங்கள் வந்து என்ன அந்த ஹீலர்கிட்ட கொண்டு போனீங்கன்னா? ஷீ செட், இஃப் யூ வில் ஜஸ்ட் ஹெல்ப் மீ இன் டு வேர் தட் மேன் அட் தட் ப்ரேயிங் ஃபார் த சிக், I will be able to find my daddy after that. இது தான் முக்கியமான வார்த்தை. அந்த பெண் என்ன சொல்ல, இது அவளுடைய விசுவாசத்தை வந்து காண்பிக்கிறது. நீங்கள் அந்த ஹீலர்கிட்ட என்னை கொண்டு போனீங்கன்னா, வியாதி இஸ்ரேலுக்காக ஜெபிக்கிற அந்த அவர்கிட்ட கொண்டு போனீங்கன்னா, நான் எங்கள் அப்பாவை கண்டுபிடிச்சிருவேன். ஹல்லேலூயா. Then I will be able to find my daddy. அதனால் அவள் என்ன சொல்கிறான்னா, அந்த ஹீலர்கிட்ட கொண்டு போனால் எனக்கு கண்ணு தெரிஞ்சிட போகுது, எனக்கு கண்ணு தெரிஞ்சிட்டுனா எங்கள் அப்பாவை நான் கண்டுபிடிச்சிருவேன். பாருங்கள் அந்த பெண்ணுக்கு எவ்வளோ ஃபெய்த் இருக்குது பாருங்கள். ஆனால் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறது இப்போ பெண்ணான்னு அவளுக்கு தெரியாது. அதே போல் அந்த குருடங்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறது இயேசு கிறிஸ்துன்னு அவனுக்கு தெரியாது. அவர் தான் கண்ணை திறந்தார்னு தெரியாது. அவர் யாருன்னு கேட்குறோம். அதே போல் தான் இந்த பெண்ணு சொல்கிறா, நீங்கள் அவர்கிட்ட என்ன கூட்டிகிட்டு போனீங்கன்னா, நீங்கள் ஒயிட் மேன் ஆச்சு, நீங்கள் என்னையும் அவர்கிட்ட கூட்டிகிட்டு போனீங்கன்னா, இப்போ பெண்ணா ஒயிட் மேன், நீங்கள் அவர்கிட்ட கூட்டிகிட்டு போனீங்கன்னா நான் வந்து எங்கள் அப்பாவை கண்டுபிடிச்சிருவேன். அதனால் இப்போ இந்த பெண்ணாவட்ட நம்ம இவ்வளோ கேள்வியெல்லாம் கேட்டது தப்பாச்சே அப்படின்னு யோசிக்கிறார். நம்ம இந்த பெண்ணுக்கு இவ்வளோ விசுவாசம் இருக்குது, நம்ம போயிட்டு அவட்ட நிறைய கேள்வி கேட்டோமேனு யோசிக்கிறார். நான் ஒரு மாய்மலக்காரன் போல் நான் அப்படி கேட்டுட்டேனே அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணார். லுக் லேடி, ஐ சட் டு யூ பிலீவ் தட் கை இஸ் அ ஹீலர், அந்த மனுஷன்தான் சுகம் அளிக்கிறவர் நீ விசுவாசிக்கிறாயா? ஐ பிலீவ் ஜீசஸ் இஸ் அ ஹீலர், இயேசு கிறிஸ்து தான் சுகம் அளிக்கிறார். அப்பொழுது அவர் சொல்கிறார், நான் வந்து பிரதர் பென்காம்னு சொல்கிறார். பட் ஐ ஆம் பிரதர் பென்காம், இஸ் யூ தி ஹீலர், நீங்கள் தான் அந்த ஹீலராக வந்துச்சுன்னா இயேசு கிறிஸ்து தான் சுகம் அளிக்கிறார் அப்படின்னு அவர் சொல்கிறார். சொன்ன உடனே நான் பிரதர் பென்காம் சொன்ன உடனே உடனே பிடிச்சிக்கிட்டா, கட்டி பிடிச்சிக்கிட்டா, விடாதபடி பிடிச்சிக்கிட்டா. சி கிராப்டு மீ ரைட் பை த லேப்பல்ஸ், ரொம்ப டைட்டாக பிடிச்சிக்கிட்டா, விடமாட்டேன்னு பிடிச்சிக்கிட்டா. ஆண்டவரே, எனக்கு எவ்வளோ நீர் லக்கு கொடுத்துருக்கீ, எவ்வளோ பெரிய சான்ஸ் கொடுத்துருக்கிறீர். எனக்கு அந்த ஹீலரே அங்கே வந்துட்டார். பிரதர் பென்காமே வந்தோடனே, ஓ ஹேவ் மெர்சி ஆன் மீ பாஸ்டர் பென்காம், லார்ட் ஹவு டிட் யூ எவர் ஹேப்பன், ஆண்டவரே இப்படி எனக்கு நடந்திருக்குதேன்னு சொல்லி விடமாட்டேன்னு சார். நான் உனக்கு ஜோமண்ணா, நீ என்னை நீ டைட்டாக பிடிச்சிக்கிட்டா, கோட்டை வச்சு டைட்டாக பிடிச்ச முடியும், நீ கொஞ்சம் பிடிய தளர விட்டால் தான் உனக்காக நான் ஜோமண்ண முடியும் அப்படின்னு அவள் பிடியை தளர விடுகிறார். கையை உன் கையை கொடுன்னு சொல்கிறாரு. ஐ வாண்ட் டு ஹோல்ட் யுவர் ஹேண்டு வயல் ஐ ப்ரே ஃபார் யூ, நான் உனக்காக ஜெபிக்கும் பொழுது உன் கையை பிடித்து ஜெபிப்பேன், கையை கொடுன்னு சொல்லும்பொழுது கையை கொடுக்குறாள். இப்போ பெண்ணா சொல்லுகிறார், நீ வந்து தலையை தாழ்த்த வேண்டும் நான் ஜெபிக்கும் பொழுது. நான் நீ எப்போ கண்ணை தரேன்னு சொல்கிறனோ அப்போ தான் நீ கண்ணை திறக்கணும். நோ ஆஸ் யூ ரைஸ் யுவர் ஹெட், கீப் யுவர் லிட்ஸ் ஓவர் யுவர் ஐ டில் யூ கெட் just about even with what you think was face, and I will tell you when to open your eyes. நீ உன் கண்ணை எப்போ திறக்கணும் நான் சொல்லும் வரைக்கும் நீ ஜெபத்தில் இரு. நான் ஜெபம் பண்ணுகிறார் அந்த பெண்ணுக்காக ஊக்கமாக சொல்லணும். நான் ஓப்பன், இப்பொழுது உன் கண்ணை தரேங்கிறார். கொஞ்ச நேரம் கழிச்சு, நான் ஓப்பன் யுவர் ஐஸ், யூ ஹவ் ரிசீவ்ட் யுவர் சைட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதே உனக்கு சுகம், நீ உன்னுடைய பார்வையை பெற்றுக்கொள்வாயாக. அந்த பெண்ணு மேலே பார்க்கும் பொழுது வெளிச்சம் தெரியுது. பின்பு ஜனங்கள் வந்து அப்படியே கூட்டம் கூட்டமாக தெரியுது. அதுக்கு பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாம் கிளியராக தெரிஞ்சிட்டு, ஹல்லேலூயா, எல்லாம் கிளியராக தெரிஞ்ச உடனே குதிக்கிறா, சத்தம் போடுறா. இதை ஒரு மனுஷன் கவனிச்சிக்கிட்டு இருக்கார் பக்கத்தில் இருந்து. அப்பொழுது அவர் என்ன சொல்கிறார், பிரதர் பென்காம், ஐ நோ ஹூ யூ ஆர், நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியுது. ஐ ஹவ் பீன் ஸ்டாண்டிங் இன் திஸ் ரெயின் 8 days, கூட்டம் 8 நாளாக நடந்துகிட்டு இருக்கு, மழை வேற தூரிக்கிட்டு இருக்கு, இந்த மழை தூரிக்கிட்டு இருக்கு, இதில் 8 நாளாக நின்றுக்கிட்டு இருக்கேன். இஸ் செட் ஐ ஹவ் காட் பஞ்ச் ஆஃப் லிட்டில் சில்ட்ரன், எனக்கு சில பிள்ளைகள் இருக்கிறாங்க, வில் யூ ஆஸ் காட் டு ஹீல் மீ, நீங்கள் ஆண்டவர்கிட்ட நோக்கி வந்து எனக்கு சுகம் அளிக்கும்படியாக கேட்பீங்களான்னு கேட்கும் பொழுது அவருடைய காலை எடுத்து பொழுது காலில் வந்து கட்டையை மாட்டியிருக்கிறார், செயற்கை காலை மாட்டியிருக்கிறார். எனக்கு ஒரு ஆக்சிடெண்ட் வந்தது, ஆக்சிடெண்ட் வந்த பொழுது என்னுடைய கால் கோணலாக போய்விட்டது, அதனால் நான் இதை மாதிரி கட்டையை மாட்டியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இதை பெண்ணா அவருக்கு ஜெபிக்கவே செய்யலை, ஒன்றும் ஜெபம் பண்ணல, அந்த கட்டையெல்லாம் கழுத்தி என்கிட்ட தாங்கன்னு சொல்கிறார். ஐ ஹவ் பீன் ஸ்டாண்டிங் 8 days இன் திஸ் ரெயின், மழையில் 8 நாளாக நின்றுட்டுருக்கேன். டு யூ பிலீவ் வித் ஆல் யுவர் ஹார்ட், நீ உன் முழு இதயத்தோடு விசுவாசிக்கிறாயா? வித் ஆல் மை ஹார்ட் ஐ பிலீவ் யுவர் குட் பை whatever you ask God, God will do it. அப்படின்னு அவன் சொல்கிறான். அதுக்கு பிறகு அவர் சொல், ஐ செட் கிவ் மீ யுவர் கிரச் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அவன் வந்து அந்த கட்டையெல்லாம் கலத்தி அண்ட தான் சொல்லுவாங்க, கலத்தி கொடுக்குறான், கால் நேராயிட்டு, கால் ரைட். Hallelujah. The crooked foot straightened out like that. He leaped out, jumped like that. And up in, he went screaming the top of his voice. Romba chattam poda aarambichan, kudikka aarambichan. Paarenga, Son of Man ministry marubadi vandirukku. Yesu seidha ooliyathai oru manushan moolamaga aandavar marubadi seigirar. அந்த பெண்ணுக்கு பேசிக்கிட்டு இருக்க யாருன்னு தெரியல. உன்ட்ட பேசிகிட்டு இருக்கிறது இப்போ பெண்கான்னு உடனே பிடிச்சிக்கிட்டா, இந்த சான்ஸை விட்டுட்டா அவ்வளோதான். கண் திறந்துட்டு இங்கே கால் சரியாயிட்டு, ஒரு ஜவம் பண்ணல, அதை கலத்தி கொடுத்துரு, கலத்தி கொடுத்தான் கால் சரியாயிட்டு. என்ன ஒரு மினிஸ்ட்ரி, எவ்வளோ அற்புதங்கள் நடந்திருக்கு, ஜனங்கள் பிலீவ் பண்ணுறதுக்கு என்ன இருக்கு. இயேசு கிறிஸ்து செய்த அதே ஊழியம், த சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி ரிபீட்டட் அகைன். ஒரு மனுஷன் மூலமாக மறுபடியும் வந்தது. அந்த மனுஷன் பிரதர் பென்கான் வந்து கிறிஸ்து அல்ல, அவர் அந்த ஊழியத்தை கொண்டார். இயேசு கிறிஸ்து மறுபடியும் மனுஷனாக வர முடியாது, வந்து ஊழியத்தை செய்ய முடியாது. அதனால் ஆண்டவர் என்னச்சா, புரஜாதிகளாக நமக்கு சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி வரணும். யூதர்களுக்கு கொடுத்தார், அதே போல் நமக்கும் கொடுக்கணும். ஆண்டவர் யூதர்களையும் ஜென்டைல்ஸையும் ஒன்று போல நேசிக்கிறார். அவங்களுக்கு சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி வந்தால் நமக்கும் வரணும். அப்படி வர வேண்டும் என்றால் அவர் மறுபடியும் அவர் மனுஷனாக வந்து அதை ஒழித்து செய்ய முடியாது. அதனால் ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டு அந்த மனுஷனுக்கு அனாயிட்டியும் கொடுத்து, சன் ஆஃப் மேன் அனாயிட்டியும் கொடுத்து அதே ஊழியத்தை மறுபடியும் செய்கிறார். ஹல்லேலூயா. அதான் சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி ரிபீட்டட் அகைன். நம்ம இப்பொழுது ஓப்பனிங் ஆஃப் த வேர்ல்டில் இருக்கிறோம், சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரியில் இருக்கிறோம். நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. இயேசு யார்? சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி வந்திருக்கிறது. இயேசு யார் என்று அறிகிறோம். நம்ம யார்? நம்மை நம்ம வேதத்தில் காண்கும் பொழுது இந்த ரெண்டு நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா உங்கள் கண்ணு தெரிஞ்சிட்டுன்னு அர்த்தம். நோவாவை பார்க்கலாம், எஸ்தரை பார்க்கலாம், ரூத்தை பார்க்கலாம், இதை மோசையை பார்க்கலாம், எலியாவை பார்க்கலாம், ஆனால் உங்களை பார்க்காம இருக்கலாம். எல்லா கிறிஸ்தவங்களும் பைபிள் படிக்கும் பொழுது எல்லாரையும் பார்க்குறாங்க, ஆனால் அவங்கள காண தவறுகிறார். அவங்கள காணணும்னா இந்த மெசேஜ் அந்த ஹவர் தான் அவங்கள காட்டி கொடுக்கும். ஹல்லேலூயா. அதனால் இந்த பெண் வந்து தன்னோடு பேசி கொண்டிருக்கிறது பிற பெண்காமினி தெரியலை, யாரோ ஒருத்தர்னு பேசான். நீங்கள் அவர்கிட்ட கூப்பிட்டு போனீங்கன்னா என் கண்ணு கண்டிப்பாக தெரிஞ்சிடும், அப்போ எங்கள் அப்பாவை நான் கண்டுபிடிச்சேன். பாருங்க, அதான் அதோடைய ஃபெய்த், அதுதான் அந்த ஃபெய்த்து தான் பிற பெண்காமை பிரியப்படுத்தினது. அதே போல் நம்முடைய ஃபெய்த்து வந்து தேவனை பிரியப்படுத்தும் என்றால், நீங்கள் வெளிப்பாடின்படி பேசுவீர்கள் என்றால், நீங்கள் விசுவாசத்தின்படி நீங்கள் பேசுவீர்கள் என்றால், அது தேவனை பிரியப்படுத்தும். தேவனை பிரியப்படுத்தினால் அற்புதம் நமக்கு நடக்கும். நம்மெல்லாம் ஜெபிக்கலாம். எல்லாரும் ஜெபம். த பிளைண்ட் மேன் ஆஃப் ஜான்ஸ் 9 என்ற தலைப்பிலே உங்களுக்கு செய்தி கொடுத்துருக்கிறேன். தேவனுடைய கிரியைகள் நம்மிடத்தில் வெளிப்பட்டிருக்கிறது, நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது, சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி மறுபடியும் வந்திருக்கிறது. ஆனால் உலகம் அதை அறியவில்லை, ஆனால் நீங்களும் நானும் அறிந்திருக்கோம். உலகம் இன்றைக்கு குருடாக இருக்கிறது, லவோதிகா சபை பிளைண்டாக இருக்கிறது. நாங்கள் நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. யூ சீ யுவர் செல்ஃப் இன் த வேர்ட் ஆஃப் காட், யூ சீ ஜீசஸ் கிரைஸ்ட் இன் த பைபிள். அவர் இன்றைக்கு ஜீவிக்கிறவராக இருக்கிறார், அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். உங்களுடைய விசுவாசமானது தேவனை பிரியப்படுத்தும் என்றால், விசுவாசமானது வெளிப்பாடாக இருக்குது, நீங்கள் வெளிப்பாடான வார்த்தைகளை சொல்லுவீர்கள் என்றால் உடனே உங்களுக்கு அற்புதம் நடக்கும். அந்த பெண் அப்படி சொன்னால் உடனே அவளுக்கு பார்வை கிடைத்தது. அதே போல் நம்முடைய விசுவாசம் தேவனுடைய வார்த்தையின் மேல் இருக்கும் என்றால் நமக்கு ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். நம்ம எல்லாருக்கும் அற்புதம் தேவைப்படுகிறது. இயேசு இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிற, நேற்று இன்றைய எந்த மாறாதவர். உங்களுடைய விசுவாசம் தேவனை பிரியப்படுத்த வேண்டும். எல்லாரும் கத்த நோக்கி ஜெபம் பண்ணுவோம். கத்தாவே, சோத்ரம் அண்டவரே, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ் அண்டவரே, சோத்ரம் அண்டவரே, சோத்ரம் சோத்திரிக்கிறோம் அண்டவரே, துதிக்கிறோம். நீரே தேவன் என்று நாங்கள் அறிகிறோம், நீரே கத்தர் என்பதே அறிந்திருக்கோம். இயேசுவே நீர் பெரியவர் பெரியவர் இயேசுவே நீ பரிசுத்தர் பரிசுத்தர் இயேசுவே நல்லவர் நல்லவர் அந்த ஜீவ தண்ணீர் ஊதும் ஊற்றிலே ஜீவன் தர என்னை நடத்தும். எங்களை நேசிக்கிற பல்லோக பிதாவே, இந்த அருமையான நாளிலே நாங்கள் இரண்டு முறை உம்முடைய சமூகத்திலே வந்து வார்த்தையை கேட்டிருக்கிறோம். இது நித்திய ஜீவ வார்த்தையாக இருக்கிறது. இது எங்களுடைய ஃபெய்த்தை இன்க்ரீஸ் பண்ணுகிறது, எங்களுக்கு அற்புதங்களை கொண்டு வருகிறதா இருக்குது. உலகம் எந்த நிலையில் இருக்கிறது, இப்பொழுது நாங்கள் எந்த விதமான ஒரு காலத்தில் ஜீவிக்கிறோம், நீர் என்ன செய்கிறீர் என்பதை நாங்கள் காண்கிறோம், வார்த்தையின் மூலமாக காண்கிறோம். எங்களை நீர் விதமாக தெரிந்து கொண்டு காலையிலையும் மாலையிலையும் வார்த்தையிலே கழி கூறுகிறோம். எங்களுடைய சொந்த வேலைகள் எல்லாத்தையும் ஒதுக்கி வைத்துவிட்டு காத்திருக்கும் பொழுது உமக்கு காத்திருக்கிறவர்கள் யாருமே வெறுமையாக போனதில்லை, உனக்கு புது பலனை கொடுத்தி. ஆண்டவரே, இன்றைக்கு கேட்ட செய்தியானது எங்களுக்கு இந்த வாரம் முழுவதும் அது எங்களோடு கூட பேசட்டும், ஒவ்வொரு நாளும் பேசட்டும். கர்த்தாவே, அது எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும், அற்புதங்களை கொண்டு வரட்டும். இந்த வாரத்தில் இருக்கிற எல்லா ப்ரோக்ராம்ஸையும் நீர் ஆசீர்வதி. புதன்கிழமை இல்லை, அந்த என்எஸ்கே நகர்லே அந்த நாலு ராஜ்யங்களில் திரையிடப்படும் பொழுது அநேகர் வந்து பார்க்கத்தக்கதாக, அநேகர் மீட்கப்பட வார்த்தைக்குள்ளே வரத்தக்கதாக கிரியை செய்யும். அந்த போதகரை சந்தியும் கர்த்தாவே நீர் தாமே இறக்கமாயிரும். அந்த 1ஆம் தேதி ஆண்டவரே அந்த வாக்குத்தத்த ஆராணி ஆசுவதியும் கர்த்தாவே இந்த வேலைகள் இந்த எக்ஸ்டென்ஷன் ஒர்க் எல்லாம் முடிய உதவி செய்யும். வருஷத்தினுடைய கடைசி பகுதியில் வந்திருக்கிறோம், புதிய வருஷத்தில் பிரவேசிப்பதுக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும். நாங்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் வாய்க்க பண்ணும், ஆசீர்வதிப்பீராக. இந்த ராத்திரியில் எங்களோடு கூட இருக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக, ஆமீன்.